உயிரினங்களின் ரூப மாற்றங்களை பற்றி குரு இந்த உபதேசத்திலே எடுத்து காட்டுகின்றார்கள். ஞானிகளோ மகரிஷிகளோ நஞ்சுகளை அனைத்தும் ஒளியாக மாற்றி விண்ணுலகம் சென்று அழியா என்றும் 16 என்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்காலும் இருந்து கொண்டிருந்தாலும் இன்றைய உலகம் விஞ்ஞானத்தின் அபரிதமான அவர்கள் வளர்த்து கொண்ட இந்த தாவர இனங்களை நாம் அதிக அளவிலே வளர்ச்சியாக வேண்டும் என்ற நோக்கத்திலே பல உரங்களையும் ரசாயனங்களையும் பூச்சி மருந்துகளையும் போட வேண்டிய கட்டாயத்திலே இதுபோன்று நாம் உணவாக உட்கொள்ளும் அனைத்திலும் இந்த நஞ்சுத்தன்மைகள் சிறுக சிறுக சேர்ந்து நம் உடலிலும் விளைந்து இந்த செடி கொடிகளில் தூவியது காற்று மண்டலத்திலும் பரவி நாம் உணவாக உட்கொண்டு நம் உடலிலிருந்தும் அது எண்ணமாக சொல்லாக அந்த கடுகெடுத்த நிலையில் சிறுக சிறுக நம்ம பூமி முழுவதுமே இது படர்ந்து நாம் சிறிதளவு ஏதாவது எதிர்மறை ஆனாலும் கூட உணர்ச்சி வசப்பட்டு பேசும் நிலையும் அந்த உணர்வுகள் இனிமையாக சொல்லக்கூடிய அது அமைதி கொண்டு பண்பு கொண்டு செயல்படுத்த வேண்டிய இந்த முறைகள் அனைத்துமே மாறி அந்த விஷயம் எப்படி எதற்குள் ஊடுருவுகின்றதோ அது சிந்தனையற்ற நிலைகளாக இருள் சூழச் செய்யுமோ இதே போன்று அந்த விஷம் கொண்ட அந்த பூச்சி அதுகளை கொள்வதற்காக நாம் தூவிய இந்த மருந்துகள் நம் உடல் இருக்கக்கூடிய நல்ல அணுக்களிலும் சிறுக சிறுக இணைந்து அதை நாம் அமைதி இழந்து பேசும் நிலைகளாகவே இது வளர்ந்து விட்டது. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் இதனுடைய எல்லை கடந்த சிந்தனைகள் செல்லப்பட போகும்போது மனிதன் நாம் எங்கே செல்கிறோம் என்பதுதான் சற்று சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஆக அதையெல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டுமென்றால் தங்கத்திலே திரவகத்தை ஊற்றினால் அதிலே கலந்துள்ள செம்பு பித்தளைகளை அது எப்படி ஆவியாக மாற்றச் செய்கின்றதோ தங்கம் பரிசுத்தமாகின்றதோ அதுபோன்று இந்த வாழ்க்கையின் நிமித்தம் நாம் அந்த மகரிஷிகள் ஞானிகள் வெளிப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த உணர்வுகளை இதுபோன்று முதலில் சொன்ன மாதிரி அந்த விஷத்தன்மை வாய்ந்த அதுபோன்ற அணுக்கள் நமக்குள் விளையாத வண்ணம் அதை ஆவியாக மாற்றி அதை நம்மிலுமிருந்து அப்புறப்படுத்த அந்த அருள் உணர்வுகளை நாம் பெற்றாலுடைய இதுபோன்ற தீமைகளிலிருந்து நாம் விடுபடுவது மிகவும் கடினம். என்ன நம்ம இன்று ஒரு தாவர இனங்களை அது உருவாக்கி அதில் உருவான வித்துகளை மீண்டும் நாம் நிலத்தை பண்படுத்தி அதில் அதே விதைகளை நற்றினம் என்றால் அந்த விதை தாய் மரத்தினுடைய அல்லது அந்த தாய் செடியினுடைய சத்தை அந்த இனமான சூரிய காந்த சக்தியால் கவரப்பட்டு அலைகளாக வைத்திருப்பதை இந்த வித்துக்கள் இருக்கக்கூடிய அந்த உணர்வின் சத்து புவியின் ஈர்ப்பின் துணை கொண்டு நீரின் சத்தை இழுத்து சூரியனுடைய காந்த சக்தியை இழுத்து அந்த வலுவான உணர்வு கொண்டு தாய் செடியினுடைய உணர்வு நுகர்ந்து அது வளரத் தொடங்கினது. அது வளர்ச்சியிலே அந்த செடி முதல்ல எப்படி உருவானது அதில் பலன்கள் எப்படி வந்தது அதே பலன்களை இது கொடுப்பது போன்றுதான். இந்த மனித வாழ்க்கையில் நாம் ஒருவர் கோபமாக பேசுகின்றார் ஆத்திரமாக சொல்லுகளை வெளிப்படுத்துகிறார் என்று இதை உற்று நோக்கி நமக்குள் பதிவு செய்துவிட்டால் அந்த செடிகளை நாம் மீண்டும் அது விவசாயம் செய்யும் நிலையாக விதைகளை எப்படி நடுகின்றமோ அதனுடைய சத்து அது கவர்கின்றது. இதுபோன்றுதான் அவர் கோபமாக பேசினார் ஆத்திரமாக பேசினார் இப்படியெல்லாம் சொன்னார் என்று அது சொன்னார் சொன்னார் என்று இந்த உணர்வுகளை நமக்குள் அதிகமாக பதிவாக இந்த உணர்வு வித்து விளைய நம்மையும் கோபக்காரனாக மாற்றி நம்மையும் கோபக்காரனாக அந்த உணர்வுகள் இயக்கி நம்மையும் கோபமான சொல்லுகளே சொல்லச் செய்து இயக்க செய்து பின் இந்த உணர்வுகள் அதிகமாக வளர நம் இரத்தங்களில் இந்த கொதிப்பு நிலைகள் அதிகமாகி இரத்த கொதிப்பாக மாறி அங்கு அவயங்களையெல்லாம் சுருங்கச் செய்து நான் இந்த மனித உடல் பல கோடி சரீரங்களில் நல்ல உணர்வுகளை கவர்ந்து அந்த நல்ல உணர்வுக்கு நல்ல உறுப்புகளாக வளர்ந்து மனிதனாக வளர்ந்த நிலையே இந்த சந்தர்ப்பத்தில் எடுத்துக்கொண்ட இந்த கோபம் இந்த காரம் அதிகமாக நம் உயிரான்மா விளைய இந்த காரமான உணர்வுகள் அதிகமாக விளைய நாம் இந்த உடலை விட்டு சென்றால் நேரடியாக அந்த காரமான உணர்வை அதிகமாக வளர்த்து கொண்டு அது விளைய வைத்து இதுபோன்ற மிருக இனங்களாகத்தான் பிறக்க நேரும் என்று குருநா இதை சொல்லி ஆனால் அப்படி மிருகமாக நாம் மாறினாலும் கூட மீண்டும் மனித நிலை பெறுவது எவ்வாறு என்பதையும் இங்கே என்ன நாம் இன்று செல்ல பிராணிகள் என்று எத்தனை நிலைகளை நாம் வளர்க்கின்றோம். ஆனால் இதுபோன்று மனிதர்களாக இருந்து அதில் எளிநிலையான நிலையில் பெற்று மிருகமாக ஆனவர்கள் என்னுடைய சுழற்சியிலே தான் இதுபோன்று பிராணிகளாக வர நேருகின்றது. ஏன்னா அப்படி வந்தால்தான் மீண்டும் மனித நிலை பெற முடியும். அதையும் கூட எடுத்து காட்டுகின்றார். ஆனால் எத்தனையோ பாஷைகள் அவரவர்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு தகுந்த மாதிரி பாஷைகள் பேசினாலும் இதெல்லாம் ஒரு ஒன்றுமே அறியாத விஞ்ஞானத்திலே உருவாக்கப்பட்ட ஒளி நாடா அதற்குண்டான ஊசியை வைத்து அதை பதிவு செய்யும் பொழுது பதிவாக்குகின்றது. மீண்டும் அதே ஊசியை வைத்து அது உராய்ந்தால் அதில் என்ன பதிவானதோ அதே சொல்லுகளை சொல்வது போன்றுதான். நாம் உலகெங்கிலும் எத்தனையோ பாஷைகள் பேசினாலும் அவரவர்களுக்கு இஷ்டமான அந்த வீட்டு பிராணிகளை, செல்ல பிராணிகளை அவர்கள் வளர்ப்பதற்காக அதனிடம் இவர்கள் பாஷையிலே தான் அதை பேசுகின்றார்கள். இங்கே வா, இங்கே போ, இது அதற்கென்று பெயர்களை வைத்து இவர்கள் ஒளிகளை பதிவு செய்கின்றார்கள். ஆக மனிதனை அது ஏங்கி தன் உணவுக்காக, மற்ற நிலைகளுக்காக அது உற்று பார்க்கின்றது. பார்க்கப்படும் அவரவர்கள் அந்தந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி பாஷைகள் பேசினாலும் அந்த உணர்வுகள் அதற்குள் கிரகிக்கப்பட்டு மனித உணர்வுகளை அங்கே வளைந்து அதனுடைய இயக்கமாக அணுகி வருகின்றது. நம்முடைய நினைவாகவே அது வாழுகின்றது. ஆக உடலை விட்டு பிரிந்து அந்த ஆன்மா, அந்த மிருகத்துடைய ஆன்மா, அது செல்ல பிராணிகள் என்று சொல்லுகின்றன. பூனையாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி, இன்னும் அந்தந்த நாடுகளுக்கு அவரவர்களுக்கு இஷ்ட மாடோ ஆடோ எதுவாக இருந்தாலும் இந்த உடலை விட்டு செல்லும் நேரம், இந்த மனித உணர்வு யார் அவர்களை வளர்த்தால் அதே நினைவு கொண்டு அது பிரியும் பொழுது அந்த ஆன்மா மனித உடலுக்குள் வந்து மனிதனாக அது இப்படித்தான் வளர்ச்சிக்கு, பரிணாம வளர்ச்சிக்கு அதனுடைய சந்தர்ப்பம் வர நேருகின்றது. ஆனால் இது ஒரு பக்கம் இப்படி இருந்தால், இந்த மனிதனாக வாழக்கூடிய நாமும் ஈவு இரக்கம் ஈகை மற்றவருடைய அன்பு பரிவு பாசம் என்று எத்தனை பேருடன் பழகினாலும் அவருடைய உணர்வுகள் அதிகமாக நமக்குள் பதிவான நிலையில் அவர்கள் பாசத்தாலோ மற்ற நிலைகளிலோ அவர்களுடன் நாம் அணுகி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது துன்பமோ நோயோ சில கொடூரமான நிகழ்ச்சிகளோ நடந்தால் அவர் மேல் உள்ள பற்று கொண்ட காரணத்தினால் அவரே நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவரோ, அவருக்கு உடலில் ஏற்பட்ட நோயோ விபத்தோ அவர் தாங்காது. உடலை விட்டு அந்த ஆன்மா பிரிந்தால் நம்முடைய எண்ணமும் அவருடைய உணர்வுகளும் ஒத்ததாக இருக்கும் பொழுது அந்த ஆன்மா இங்கே தான் வருகின்றது. இங்கே வந்த பின் அவருடைய வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் அவருக்கு அந்த நோயினால், துன்பத்தால், அவர் வேதனையால் அவதிப்பட்டாரோ அதையெல்லாம் நமக்குள் விளைய வைத்து மீண்டும் நாம் நல்ல நிலையில் பெற விடாதபடி தடைப்படுத்தும் நிலையாகவே வந்து விடுகின்றது. எனவே இதெல்லாம் ரூப மாற்றங்கள் எப்படி என்பதைத்தான் குருநாதிகளை விளக்க உரையாக கொடுக்கின்றார்கள். இன்று மானோ புளியோ எடுத்துக்கொண்டாலும் மானை உணவாக உட்கொள்ள வேண்டும் என்றுதான் புளி விரும்புகிறது. ஆனால் மானோ அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று விரும்புகின்றது. ஆனால் இந்த போராட்டத்திலே புளியினுடைய வேக துடிப்புகள் மானை தாக்கி அதனுடைய தசைகளை உணவாக எடுத்து இந்த மானை அது கொண்டு விடுகின்றது. ஆனால் மானோ அந்த புளியினுடைய உணர்வு அதிகமாக நுகர்ந்து, ஏனால் புளியினுடைய காந்த ஈர்ப்பு அதிகம், ஆக அந்த ஈர்ப்பின் நிலைகளுக்கு உடலை விட்டு பிரியும் இந்த ஆன்மா, மண்ணின உயிரான்மா புலியினுடைய ஈர்ப்பிற்குள் அது சிக்கப்பட்டு புலியாக பிறக்கும் நிலை வருகிறது. ஆனால் புலியோ கொடூரமானதுதான். ஆனால் எத்தனையோ சாந்தம் கொண்ட இது போன்ற மானினங்களையோ ஆடுகளையோ இந்த சாந்தம் கொண்ட பிராணிகளை அது உணவாக உட்கொள்ள அதனுடைய தசைகள் எடுத்து வளர்க்குமே என்றால் அந்த புலி மீண்டும் புலியாக பிறப்பது இல்லை. இந்த எத்தனை சாந்தம் கொண்ட அது உயிரினங்களை அதனுடைய தசைகளை கொண்டு புசித்து அதனுடைய உமிழ்நீர்களாக அமிலங்களாக அதற்குள் சுரக்கப்பட்டு விளைந்ததோ இந்த புலியினுடைய உயிரான்மா புலியாக பிறக்காது. இந்த சாந்த நிலையில் தழுவிய இன்னொரு மிருகமாகத்தான் அது பிறக்க நெருங்கியது. அதனால் இதையெல்லாம் உணர்வுகள் மாற்றம், அணுக்கள் மாற்றம், உயிரினங்களிலே அந்த உயிரினுடைய ஈர்ப்பிலே என்னுடைய சிசுக்கள் மாற்றமாகும்போது அதற்கு தகுந்த மாதிரி மனமாகி, அதற்கு தகுந்த மாதிரி முனமாகி, அதற்கு தகுந்த மாதிரி தான் அடுத்த ரூபங்கள் உருவாகின்றன. எப்படி தாவர இனங்கள் எண்ணில் அடங்காத நிலையில் உருவாகின்றதோ இதுபோன்றதான் மிருக நிலையிலும் அது ஒன்று கொண்டு கலவையாகி இப்படி பலவிதமான ரூபங்களாக இது மாற்றம் அடைகின்றது. அது தாவர இனங்களுக்கும் அதுவே, உயிரினங்களுக்கும் அதுவே, மனிதனுக்கும் அதுவே. அது நாம் எங்கே செல்ல வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த விளக்க உரையை கொடுக்கின்றார்கள்.
அந்த விஞ்ஞானிகள் எவ்வாறு ஒளிநிலைகள் பெற்றார்களோ அதை போல இன்று விஞ்ஞான உலகத்தில் 1990 இன்றைய நிலைகள் விஞ்ஞான அறிவின் விசாலைகள் அதீதமாக கலந்து இந்த மக்களுடைய நிலைகள் நாம் எவ்வளவு சிந்தனை உடையவர்களாக இருந்தாலும் சிந்திக்க திறன் இழக்க செய்யக்கூடிய ஆற்றலாக வளர்ந்துவிட்டது. இன்று தாவர இன சத்துக்குள் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்கப்படும் போது இந்த விஷத்தின் தன்மை தாவர இனங்களுடன் கலந்து இந்த தாவர சத்துகள் கலந்து அந்த தாவர நிலைகள் வளர்ந்து அதை நாம் புசிக்கப்படும் போது நாம் எல்லா நல்ல குணங்களுடன் விஷத்தன்மைகள் கலந்து விடுகின்றன. நாம் இயற்கையே ஒரு விஷத்தை கலந்து குடித்து விட்டால் நாம் எப்படி துடிக்கின்றோமோ இதை போல நாம் சத்து நாம் உட்கொள்ளும் உணவுடன் நாம் உட்கொள்ள விஷங்கள் கலந்து அந்த கலந்த உணர்வுகள் அனைத்தும் நாம் நல்ல அதாவது நச்சுத்தன்மைகள் நல்ல குணங்களுடன் கலந்தபின் நாம் சொல்லுக்குள் இனிமை பெறுவது செயலிழந்துவிட்டது. நீங்க எவ்வளவு இனிமையான நிலைகள் பேசினாலும் இந்த உணர்வு பிறருடைய நிலைகளே மாற்று நிலைகளில் எது நிலைகளைத்தான் உருவாக்கியிருந்தது. இதை போல நாம் எண்ணிய உணர்வுகள் அனைத்தும் நாம் உணவால நீங்க நச்சுத்தன்மை ஆவதோடு மட்டுமல்லாதபடி இன்று எந்த நிலையை எடுத்துக்கொண்டாலும் காற்று மண்டலங்களையும் நச்சுத்தன்மைகள் வளர்ந்து விட்டது. ஆக நாம் எதை எண்ணினாலும் அந்த நச்சுத்தன்மையான நிலைகள் நம்மை நிலைகுலை செய்கின்றது. இதை போன்ற நிலைகளை வடிகட்டுவதற்கு நாம் தங்கத்துக்குள் திரவகத்தை எவ்வாறு இடுகின்றோமோ இதை போன்றதான் மெய்ஞானின் அருசத்தை நாம் கவர்ந்து நாம் நம் உடலுக்குள் சேதும் தீதான விஷத்தின் நிலையை மாற்ற வேண்டும். இந்த உணர்வு நாட்டல் பிறகு செய்வதற்குத்தான் அந்த ஞானிகள் காட்டிய அருள் வழிப்படி உங்களுக்குள் இந்த எண்ணங்களை விதைய செய்து அந்த வினை இறந்து நாம் எப்படி நாம் நல்ல வித்துகளை வயலில் போட்ட பின் அந்த வயல்ல நாம் எந்த வித்தை போடுகின்றோமோ அந்த வித்தின் சத்தை காத்து வந்து தனக்குள் எடுத்து அது கவர்ந்து அது விளைகின்றது. அதுக்கு நாம் சரியான நிலையில் நீர் ஊற்றினால் அந்த நீரை தான் கவர்ந்து அதற்குள் இருக்கக்கூடிய சக்தி நிறைகள் வீரியமடைந்து சூரியன் காந்த அலைகள் இருக்குள்பட்டு இது துடிக்கும் நிறைகள் கொண்டு இந்த உணவின் சக்தி தனக்குள் ஈர்க்கும் ஆற்றல் பெற்று தன் இனமான சத்தை அது வளர்த்து அது எந்த வித்தின் நிறைவோ அந்த செடியாக வளர்ந்து அதன் வித்தாக விளைகின்றதோ அதே போல இன்று நாம் ஒரு கோவிப்போன் உணர்வுடைய நிலைகள் நமக்குள் எடுத்து அந்த உணர்வின் எண்ண அறைகள் கொண்டு நாம் படரப்போகும்போது அந்த கோவிக்கும் உடலிலே நாம் சென்று அந்த கோப உணர்வுகளை அதிகமாகி அவன் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எடுத்தாலும் அறிவு உணர்வுடைய நிலை அந்த உடலுக்குள் சென்று அந்த அழிக்கும் உணர்வை நமக்குள் வளர்த்து அவனையும் அழித்து விட்டு அந்த உணவின் தன்மை நாம் கொண்டுவரும் போது இந்த மனித நிலையை அழிக்கும் நிலைகள் கொண்டு மற்ற எந்த மனித உடலுக்குள் கூட்டுக்குள் சென்றாலும் அவன் அழித்து விட்டு சிந்தனையற்ற இருள் சூழ்ந்த நிலைகள் வரும்போதுதான் நாம் மிருக நிலைகள் பெறுகின்றோம். ஆக நாம் இந்த நிலைகள் செல்ல மீண்டும் நாம் மிருக நிலைகள் சென்று ஆனால் மனிதன் மீண்டும் மனிதன் எடுத்து அது வளர்த்தான். ஆனால் மனிதன் அது பாசத்துடன் மற்ற உயிரினங்களுடன் இருக்கப்படும் போது அதுக்கு நாம் ஆகாரமிட்டால் இயங்கி இருக்கின்றோம். அந்த இயக்கத்தின் நிறைவு கொண்டு நம்முடன் நாம் எந்த பாசத்தை செலுத்துகின்றோமோ அந்த பாச நிலைகளின் உயிரினங்கள் நமக்குள் இணங்குகின்றது. ஆனால் நாமும் அதனுடைய எண்ணங்களை நாம் சொல்லும் மனிதனான நாம் எந்த எண்ணத்தை நாம் வளர்த்துக் கொண்டோமோ சொல்லால் சொல்லும் போது அந்த உணர்வுகள் அந்த உயிரினங்கள் கவர்ந்து கொள்கின்றது, அது பதிவாகின்றது. இந்த விஞ்ஞான அறிவு கொண்டு நாம் எப்படி நாடாக்களில் பதிவு செய்கின்றோமோ அந்த நாடாவை திருப்பி ஊசிகளிலே போடும் போது அது நாம் காதலை இங்கே கேட்கின்றோம். அதே அலைகளை நாம் பரப்ப செய்யும் போது வெகு தொலைவில் இருக்கக்கூடிய அதே காந்த புலன்களால் கவர்ந்து இன்னைக்கு ரேடியோவில் டிவியிலும் டிவியாகவும் பார்க்கின்றோம், பட அலைகளாகவும் பார்க்கிறோம், சொல் ஒளிகளாகவும் நாம் கேட்கின்றோம். இதே போலதான் ஒரு உணர்வின் தன்மையை அது மிருகங்கள் உயிரினங்களுக்கு அது பாசை புரியவில்லை என்றாலும் நம் வாசிகள் அழுத்தமாக இயக்க எண்ணங்கள் கொண்டு நமக்குள் வளர்த்து கொண்ட இந்த எண்ணறைகளை எந்த பாசை கொண்டு நாம் அந்த உணவின் உடிகளைகளை நாம் பரப்பிக் கொண்டோமோ அவரவர்கள் எந்த பாசை கொண்டு அந்த பிரயாணிகள் வளர்க்கின்றார்களோ அந்த உணவின் அலைகள் அதுக்குள் பட்ட பின் அந்த உணவுக்கு செயல்கொப்ப அந்த பிரயாணிகள் இயங்குகின்ற நாம் சொல்வது எங்கே போட இங்கே வாடா அது நுகருடா என்கிற நிலையில் நாம் கூர்ந்திருக்கும் போது இந்த உணர்வு பட்ட உடனே மனிதனுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அது இயக்க செய்கின்றது. அப்போ அதன் வழிகொண்டு நாம் இயக்கிவிட்டால் அந்த உணர்வுகள் பதிவாகின்றது. ஆக நமக்குள் ஆகாரத்தை இருக்கும்போது நாம் இடும் கட்டளையின்படி அது இயங்கினாலும் நாம் கொடுக்கும் உணவுக்காக நம்மை பார்த்து இயங்குகின்றது. நாம் சொல்வதை பார்த்து செய்வதை கண்டவுடன் அதன் மீது பாசம் அதிகமாகின்றது. அந்த பாசத்தை நிலைகள் கொண்டு இயங்கி இருக்கும் போது நாம் வளர்க்கும் செல்ல பிரயாணிகள் இறந்துவிட்டால் நாம் இயக்கம் அதிகமாகி அந்த செல்ல பிரயாணியுடைய உயிர்களை அந்த உயிர் அதுவும் இறக்கப்படும் போது நம் மீது இயக்கமாக அந்த உணர்வலைகள் அந்த உயிராத்மால படும்போது அந்த உணர்வுகள் கவர்ந்து நமக்குள் வருகின்றது. ஆனால் வந்த பின் நாம் உணவிட்டது போல நம் உணவு ஒன்றிய நிலைகள் கொண்டு அந்த உயிராத்மா வளர்ந்து அந்த உணர்வின் சக்தி கொண்டு அது தனக்குள் அது எந்த நிலையை பெற்றதோ வளர்ச்சி நிலையை கொண்டு நம்முடைய உடலின் சத்தை அது கவர்ந்து மனிதனாக உருப்பெறும் சக்தி வருகின்றது. ஆக உயிரினங்களிலே அது நமக்குள் மனிதனாக பிறக்கும் தகுதி பெறுகின்றது. நாம் மனிதன் நாம் நம் மீது யாராவது பாசமாக இருந்தால் நாம் இறக்கப்படும் போது என் உடல் இருக்கக்கூடிய வியாதி எதுவோ இந்த உணர்வின் தட்டி அந்த உடலுக்குள் சென்று அங்கு வியாதியாக உருவாக்கி அவன் செயலற்றவன் ஆக்கி அவன் மீண்டும் நல்ல சிந்தனைகள் இல்லாதவனாக ஆக்கிவிடுகிறேன். ஆனால் நான் அங்கு கருவுக்குள் பிறப்பது இல்லை. இப்போன்றுதான் மனிதனுடைய இயக்க நிலைகள் இருக்கின்றன. என்று நாம் நம்முடைய வாழ்வதற்காக நாம் எப்படி உயிரினங்கள் ஒன்றை ஒன்று கொன்று ஒன்றை ஒன்று விழுங்கி அந்த விழுங்கிய உணர்வின் தசைகளை அந்த விழுங்கிய உயிராத்மா அதற்குள் சேர்ந்து ஒரு மான் ஒரு புலியை அடித்துக் கொண்டால் ஆனால் மானுடைய உயிராத்மா புலியின் உடலுக்குள் போய்விடுகின்றது என்றால் இது தாக்கி தன் பசியை போக்க வேண்டும் என்று உட்கொள்கின்றது. ஆனால் அதே மான் இதனிடமிருந்து தப்பிக்க எண்ணுகின்றது. ஆனால் தப்பிக்கும் உணர்வும் வேகம் அதிகமாக கூடி இது தாக்கும் வேதனை தாங்காதபடி தாக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கின்றது. இதை தாக்கி தான் புசிக்க வேண்டும் என்று எண்டு உணர்வும் கலக்கின்றது. மானின் உடல் ஒரு செயல் இழக்கின்றது. மானின் உயிராத்மா அது வெளிவரும் போது புலியின் ஈர்ப்பும் காந்தம் அதிகம். அந்த ஈர்ப்புக்குள்ள மான் புலியாக பிறக்கின்றது. பரிணாம வளர்ச்சியிலே மானின் தசைகளை உட்கொண்ட இந்த புலி அது சாந்தமானது, அது வேகத்தின் துடிப்பு கொண்டது. இதை போல அந்த உணர்வின் சத்தை இது விழுங்குமே ஆனால் இந்த உணர்வின் சத்து இதுக்குள் விளைந்து புலியின் உயிராத்மாக்குள் சேர்த்து இந்த உயிராத்மா மானின் உணர்வுக்குள் கலந்து புலி இனமாக பிறக்காதபடி வேறொரு இனமாக பிறக்கின்றது.
உயிரினங்களுடைய பரிணாம வளர்ச்சியிலே முக்கியமானது கண். இந்த கண் அது தொடர்ந்து வளர்ந்துதான் அது நமக்கு வழிகாட்டக்கூடிய நிலைகள் தான். பரிணாம வளர்ச்சி நாம் அதிக அளவிலே எத்தனை மாற்றங்கள் அடைந்து நாம் வந்திருக்கின்றோம் என்பதை வியாசகர் தெளிவாக அவர் மகாபாரதத்தின் உண்மை நிலைகள் என்ற நிலையில் அந்த போர் ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் கண்ணனே அங்கே வழிகாட்டினான் என்று ஒவ்வொரு நிலையிலும் இந்த கண்ணினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றார். உதாரணமாக இன்று நாம் இதெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த உண்மைகளை அது எந்த அளவிற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சில நுண்ணிய விஷயங்களை உணர் உபதேசிக்கின்றார். ஒருவன் திருட வேண்டும் என்ற நோக்கத்திலே செல்லுகின்றான். ஆக இந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும், இந்த வீட்டிலே திருட வேண்டும் என்று இந்த அவனுடைய எண்ணத்திற்கொப்ப அவனுடைய நினைவாற்றல் அங்கே செல்லுகின்றது. அப்பொழுது உற்று பார்க்கும் பொழுது அந்த வீட்டுக்காரர்கள் முழித்திருக்கின்றார்களா, தூங்கிவிட்டார்களா, நாம் செல்லலாமா என்று இந்த கண்தான் அங்கே உற்று பார்க்கும்படி செய்து அந்த ஞானத்தை ஊட்டி அதை கிரகிக்க செய்கின்றது. அவ்வாறு அவன் உற்று பார்க்கும் பொழுது இல்லை, அந்த வீட்டுக்காரன் அங்கே முழித்திருக்கிறான் என்றால் நீ இந்த பக்கம் போகாதே, இந்த பக்கம் போனால் ஆபத்து, அதனால் நீ இந்த பக்கம் சென்று இதன் வழி நீ இங்கே திருடச் செல்லலாம் என்று இந்த கண்ணே இங்கே வழிகாட்டியாக ஞானமாக அவனுக்குள் அந்த உணர்ச்சியை ஒட்டி அந்த திருடனை வழிநடத்தி செல்கின்றது. ஆனால் அந்த வீட்டுக்காரனோ ஒருவன் தவறான நோக்கத்தில் இங்கே வந்திருக்கின்றான், அவன் திருடி விடுவான் என்ற இதே உணர்வின் ஞானம் என்றால் இந்த கண்கள் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வின் சத்தை அவன் நுகர்ந்து அவருடைய உணர்வுகளுக்குள் இது ஊடுருவப்படும் போது இதே கண் வழிகாட்டியாக இருந்து அவன் திருடும் நோக்கத்தில் வந்திருக்கின்றான், அவனை பிடிக்க வேண்டும் என்று அதற்குண்டான ஞானத்தை அங்கே ஊட்டி அவரை அதன் வழியே இயக்குகின்றது. ஆக இதைத்தான் கண்ணன் வெண்ணையை திருடுகின்றான், எல்லோருக்கும் பங்கு வைக்கின்றான் என்று. ஆக ஒரு உணர்வின் ஆற்றல் அதற்குள் இருக்கக்கூடிய அந்த வலிமையான உணர்வுகளைத்தான் இந்த கண் உற்று நோக்கப்படும் பொழுது அதனுடைய அலைகள் வெளிவரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய வலிமையை வீரியத்தை அங்கே சுட்டி காட்டி அங்கே திருடனுக்கும் அந்த ஞானத்தை ஊட்டுகின்றது, இங்கே வீட்டுக்காரனுக்கும் இந்த ஞானத்தை ஊட்டுகின்றது. அதே சமயத்தில் இங்கே கண்ணன் சாரதியாக சென்றான் என்றும் காட்டுகின்றார். ஆக திருடனை நீ இந்த பக்கம் போ என்று அங்கே அவனை சாரதியாக இருந்து வழி நடத்துகின்றது, இந்த வீட்டுக்காரனை அவனை நீ இப்படி சென்றால் பிடித்து விடலாம் என்று இங்கே சாரதியாக ஓட்டுகின்றது. ஆக இதெல்லாம் உணர்வின் இயக்கங்களை வியாசகர் நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். கண்ணினுடைய இயக்கங்கள் என்ன என்று கண்ணன் சாகவில்லை, ஒவ்வொரு ரூபத்தில் அவன் எப்படியெல்லாம் இயக்குகின்றான். இந்த ரோட்டிலே நாம் போகின்றோம், எத்தனையோ நிகழ்வுகளை பார்க்கின்றோம், எத்தனையோ சம்பவங்களையும் பார்க்கின்றோம், எத்தனையோ அசம்பாவிதங்களையும் பார்க்கின்றோம். ஆனால் எல்லா உணர்வுகளுமே நமக்கு மகிழ்ச்சி தருமா, மகிழ்ச்சி தருகிறதா என்றால் இல்லை. எத்தனை உணர்வுகள் மாறுபட்டது நாம் ஒரு உற்று நோக்கப்படும் பொழுது அது இழுத்து கவர்ந்து சுவாசிக்கப்படும் பொழுது உடலிலே எதிர்மறையான சிந்தனைகளும் எதிர்மறையான உணர்வின் ஓட்டங்கள் வர அது நமக்குள் போராகி மகாபாரத போராக எத்தனையோ உணர்வின் இயக்கங்களாக நம்மை இயக்குகின்றது என்றால் இந்த வழி நடத்தக்கூடியது அனைத்துமே கண்களால் உற்று பார்த்து அதை இழுத்து கவர்ந்து அதன் வழிகளில்தான் இந்த போர் முறைகள் வருகின்றது, இயக்க சக்திகளும் வருகின்றது. இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் நம் வெளியிலிருந்து எவ்வாறு தீமைகள் நமக்குள் வருகின்றது, அந்த தீமை செய்யும் நிலையில் இந்த வாழ்க்கை நிலைகளை எப்படி மாற்றியமைக்கிறது என்பது நம்மை நாம் அறிந்து கொள்ளத்தான் இதெல்லாம் விளக்க உரையாக கூறினார் கொடுக்கின்றார். ஆனால் கண்ணனுக்கோ சுயேட்சையாக வெளிச்சம் கிடையாது, என்றால் அவன் அஷ்டமியிலே பிறந்தான். ராமனோ நவமியிலே பிறந்தான். என்றால் நாம் ராமன் வேறு கண்ணன் வேறு, இளம் ஞானிகள் ஒவ்வொன்றையும் பதம் பதமாக பிரித்து நாம் எல்லோருமே கடவுள் என்றும் பக்தி என்றும் அவர் உயர்ந்தவர்கள் என்றும் இப்படித்தான் பதிவு செய்திருக்கின்றோம். ஆனால் நமது கண்களைத்தான் அங்கே கண்ணனாக காட்டுகின்றார், நமக்குள் தோன்றக்கூடிய எண்ணங்களைத்தான் ராமனாக காட்டுகின்றார். ஏனென்றால் இந்த விஞ்ஞானிகள் எப்படி காரணப்பேர் வைத்து ஒவ்வொன்றுக்கும் அவருடைய விளக்க உரைகளை கொடுத்து அதை பயன்பாட்டு முறைகளை விளக்கமாக நாம் தெளிவாக தெரிந்து அதை பயன்படுத்தும் முறைகளுக்கு சொல்லுகின்றார்கள். அதே அடிப்படையில் தான் மெய்ஞானிகள் அன்று காரணப்பேரை வைத்து அந்த காரியத்தை உணர்த்தி சென்றார்கள். கண்ணுக்கு என்று சுயமான வெளிச்சம் கிடையாது, நாம் சொல்லலாம் கண்ணிலே வெளிச்சம் இருக்கின்றது அதனால் பார்வை தெரிகின்றது, ஆனால் நம்முடைய நினைவை அந்த எண்ணத்தை அங்கே செலுத்தினால்தான் அந்த கவர முடியும். ரோட்டிலே செல்லுகின்றோம், எல்லாவற்றையும் தான் நாம் பார்க்கின்றோம், ஆனால் பார்ப்பது அனைத்துமே அங்கே நமக்கு தெளிவாக பதிவாகிறது என்றால் இல்லை. அதைத்தான் ராமன் நவமியிலே பிறந்தான், கண்ணனோ அஷ்டமி, அஷ்டமி என்றால் எட்டு கோள்கள், நவமி என்பால் ஒன்பது கோள்கள். ஆக ராமன் என்று சொன்னாலும் அந்த எண்ணங்களும் எப்படி உதயமாகிறது, ஆக சீதா லக்ஷ்மி என்று சொல்லுகின்றோம். ஆக சீதா என்றால் சுவை, அந்த சத்து, ஆனால் லக்ஷ்மி என்றால் காந்தம். இந்த காந்தம் எதை கவர்கின்றதோ அந்த உணர்வுகளை அதனுடன் இணைந்து வேப்ப மரத்தினுடைய கசப்பு இருக்கிறது என்றால் அந்த மனத்தை சூரியனுடைய காந்த சக்தி அது கவரப்படும் பொழுதுதான் அந்த மனத்தை தாங்கிய அலைகளாக இது செல்லுகின்றது, அதான் சீதா லக்ஷ்மி. இப்படிப்பட்ட மனத்தை இதை நாம் சுவாசித்தோம் என்றால் உயிரில் பட்டால் அப்பொழுதுதான் அது, ஏன்னா உயிரோடு சேர்க்கப்படும் போதுதான் ஒன்பது நவமி. அது அந்த உணர்வுகளை சுவாசித்தப்பின் நமக்கு அந்த எண்ணங்கள் தோன்றுகின்றன, இது கசப்பு, இது விமர்சலாகவும் இருந்தது. இப்படி அந்த சுவைக்கொப்பதான் நமக்குள் ஒவ்வொரு எண்ணங்களும் தோன்றுகிறது என்பதைத்தான் இராமாயணம் தெளிவாக காட்டி நம் எண்ணங்கள் எப்படி உதயமாகினது, எண்ணங்களுடைய இயக்கங்கள் எப்படி இந்த பரம் ராமேஸ்வரம் எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட இந்த பரம் என்று இந்த உடலின் இயக்கங்களை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு மெய்ஞானிகள் அதை உணர்த்தி சென்றுள்ளார்கள். அதே சமயத்தில் இன்று நாராயணன் என்று சொல்லுகின்றோம், விஷ்ணு என்றும் சொல்லுகின்றோம், ஆனால் ராமன் என்றும் சொல்லுகின்றோம். இதில் மூன்றையும் பிரித்து பார்த்தால் ராமனோ சாந்தமானவன், விஷ்ணுவோ கொடூரமானவன், நாராயணனோ மிக கொடூரமானவன். இதை எந்த அடிப்படையில் சொல்லுகிறார்கள் என்றால், அதாவது விண்ணுலக ஆற்றல் அந்த கடுமையான நஞ்சின் தன்மைகளை வந்தாலும் நாராயணன் என்றால் சூரியன், அது தனக்குள் இருக்கக்கூடிய வெப்ப காந்தத்தால் அது மோதி அது அனைத்துமே அதில் இருக்கக்கூடிய விஷயத்தின் தன்மையில் சுக்கு நூறாக அது தெரிக்கச் செய்வது, வெப்பம் காந்தம் என்று செயல்படுத்துகின்றது. அதிலிருந்து உமிழ்த்தக்கூடிய அந்த கடுமையான அந்த வெப்பம் காந்தம் என்று சொல்லினுமே இதே அலைகள் நம் பூமிக்குள் அது மோதும் பொழுதுதான் இந்த பூமிக்குள்ளும் இந்த வெப்பம் ஆகின்றது. ஆக இந்த பூமிக்குள் அது வெப்பமாகும் நிலையத்தான் விஷ்ணு, அது ரெண்டாவது நாராயணனுடைய அந்த வெப்பம் என்று சொல்லுகின்றமே, சூரியன் என்று சொல்லினுமே, இது ரெண்டாவது நிலையாக பூமிக்குள் அது மோதும் பொழுதுதான் விஷ்ணு என்று காரணப்பெயரை வைக்கின்றார். ஆக விஷ்ணு காலியாக அது அவதாரம் எடுத்து அவன் ரட்சிக்கிறான் என்று என்றால் தன் ஓசான் திரை என்று ஓங்கார காளி என்று அக்காலத்திலே மீஞ்ஞானிகள் காரணப்பெயரை வைத்தால் அது நமக்கு பூமிக்கு ஓசோன் திரையாக இருப்பது இந்த கடுமையான நஞ்சு அந்த வெப்பம்தான். அங்கே அது ஒரு வடிகட்டியாக இருந்து அதனுடைய இடத்திலே நாம் பார்க்கலாம் என்று வானையிலே அடிக்கடி பார்த்தமேனால் எத்தனை எரி கல்கள் எல்லாம் பூமிக்குள்ளே விழுவதாக நாம் பார்க்கலாம். ஆக அந்த கல்கள் எல்லாம் அப்படியே விழுந்தால் இங்கே எதுவும் வாழ முடியாது. ஆக அந்த ஓங்கார காளியாக இந்த விஷ்ணு தான் அங்கே காளியாக அவதாரம் எடுத்து நம்மை ரட்சிக்கின்றான் என்று அங்கே காட்டுகின்றான். ஏன்னா அந்த அமைப்பு இருப்பதால் தான் இந்த பூமியில் மற்ற ஜீவராசிகளோ தாவரங்களோ சீராக வாழ முடியல. அதே வெப்பம் தான் இங்கே மூன்றாவது நிலையாக நமக்குள் அது மோதி அதாவது மற்றது எந்த மனமோ எந்த சத்தோ அது வெளிப்பட்டதை அது கவர்ந்து அதே சத்தை நாம் நுகரப்படும் பொழுது இது மூன்றாவது நிலையாக நமக்குள் ராமனாக எண்ணங்களாக தோன்றுகின்றது. இதெல்லாம் உணர்வின் இயக்கங்களை நமக்குள் நடக்கக்கூடிய சம்பவங்களை நம் உயிருக்குள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றையும் பதம் பதமாக பிரித்து நமக்கு செயலாக்கங்களை தெரிந்து கொள்வதற்குத்தான் இது உணர்த்தி சென்றார்கள். இதையெல்லாம் முழுமையாக ஆதியிலே கண்டவன் அதைத்தான் நாம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி என்று நாம் அகஸ்தியனுடைய உணர்வுகளை சொல்லுகின்றோம். ஏனால் அவன் வானையினுடைய தத்துவம் புவியலாக இந்த மண்ணுலகிற்கு வரும்பொழுது அது எப்படி செயல்படுகிறது என்றும் அதே நிலைகள் கொண்டு இந்த உடலாக எப்படி மாறுகிறது என்றும் இதில் இடைப்பட்ட நிலை அதாவது வானையில் இங்கே மண்ணுலகம் இந்த பூமிக்குள் நடக்கக்கூடிய நிலைகள் அதிலிருந்து உருப்பெற்ற இந்த உடல் இந்த மூன்றுக்கும் இடைப்பட்ட நிலைகள் ஒரு அணுவினுடைய ஆற்றல் என்று அணுவின் அகம் என்ற நிலைகள் அணுவினுடைய இயக்கங்களை முழுமையாக அவன் கண்டறிந்து அவனுடைய வளர்ச்சியும் அவனுடைய ரூப மாற்றங்களும் இயக்கத்தின் தன்மைகளையும் அவன் முழுமையாக அறிந்திருந்தான். ஏனால் அவன் தென்னாட்டிலே தோண்டியவன் இந்த பூமி கவரும் அந்த துருவத்தின் ஆற்றலையும் வடதுருவத்தின் வழியாக வரக்கூடிய சக்திகளையும் இந்த தென்துருவத்தின் வழியாக அதை கழிக்கக்கூடிய நிலைகளையும் இங்கே அவன் தென்பகுதியில் நின்று அந்த விஷயத்தின் தன்மை ஒடுக்கி உணர்வு ஒளியாக மாற்றி அவன் இந்த விண்ணுலகம் எப்படி சென்றான் என்ற இந்த தத்துவத்தை தான் இயற்கை உண்மை நிலைகளைத்தான் அவள் வெளிப்படுத்தி சென்றான். தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்றால் இங்கே மனித வாழ்க்கையில் அவன் வாழக்கூடிய காலத்தில் இந்த உடலுக்குள் ஏற்பட்ட மாற்றங்களையும் நிகழ்ச்சிகளையும் சம்பவங்களையும் அதை எடுத்துக்கொண்ட உணர்வு எப்படி இங்கே சிவமாக உருப்பெறுகிறது என்பதை அதில் உயர்ந்த ஆற்றல்களை பெருக்கி உயிரோடு ஒன்று எப்படி அந்த துருவம் கவரும் அந்த ஆற்றல்களை நாம் பெற வேண்டும், அந்த வானுலக ஆற்றலை எடுத்து உடல் பெருமுடலை கரைத்துவிட்டு எப்படி வின் செல்ல வேண்டும் என்று அந்த உணர்வு எடுத்துதான் அவன் துருவத்தை எல்லையாக அதை குறிவைத்து அங்கே சென்று இன்னிலிருந்து வரக்கூடிய உணர்வுகளை மாய்த்து அவன் இந்த துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த அகஸ்தியன் துருவ நட்சத்திரமாக வெளிப்படுத்தக்கூடிய அதிலிருந்து உமிழ்த்தக்கூடிய அலைகளும் இதே துருவப்பகுதி வழியாக வருகின்றது. இதைத்தான் நாரதன் என்று சொல்வது. அந்த நாரதன் என்று சொல்லக்கூடிய அந்த துருவ மகரிஷி அந்த துருவ நட்சத்திரமான வெளிப்படுத்தப்பட்ட அலைகளை நாமும் அதை சுவாசிக்க நேர்ந்தால் நம் உடலுக்குள் அதை விளைய வைத்தால் அவன் எப்படி இந்த விண்ணுலக ஆற்றல் எடுத்து அதாவது வானையில் புவியில் உயிரிழந்த நிலையில் இதற்கு பின் இந்த உயிரோடு ஒன்றி நாம் என்றுமே அந்த ஒளியின் தன்மையாக பெற வேண்டும் என்று அவன் எந்த நிலையை அவன் அடைந்தானோ அந்த எல்லையை அடையும் நிலையாக நாமும் அதை அடைய முடியும். அந்த வழி தொடரைத்தான் கூறினார் இந்த உபதேசத்தில் நமக்கு தெளிவாக்குகின்றார்.
இதிலிருந்தான் தப்பிப்பதற்கு நாம் எண்ணத்தை செலுத்தி ஒவ்வொன்றிலும் அது அந்த உணர்வுகள் வளர்ந்ததோ இந்த உணர்வின் தன்மைதான் ஒவ்வொன்றிலும் இந்த கண் உண்டு. அந்த கண்ணின் பார்வையில் கொண்டுதான் இது காப்பதும் அதை காத்துக் கொள்வதற்கு அது உங்களை நிறைவேறி சேரும். உதாரணமாக இன்று நான் திருட வேண்டும் என்று எண்ணுகின்றேன். அந்த உணர்வின் தன்மை கொண்டு காட்டிய பின் அதே உணர்வு கொண்டு நான் ஒரு வீட்டுக்கு திருட செல்கின்றேன். ஆனா திருட போக போகும்போது அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் முழித்துக் கொண்டிருக்கின்றார். அப்போ அங்க வரக்கூடிய சப்தத்தை கண்ட உடனே அந்த வீட்டுக்காரன் முழித்துக் கொண்டிருக்கின்றான் என்று எனக்கு உணர்த்துகின்றது. ஆனால் அவன் உணர்வுகளை பார்த்த உடனே நீ இந்த பக்கம் போய் உன் வேலையை செய் என்று அந்த உணர்வின் நிலைகள் எனக்கு ஒப்ப என் ஞானத்தை வளர்த்து அங்கிருந்து என்னை காக்க செய்கின்றது, வழிகாட்டுகின்றது. ஆனால் இந்த வீட்டுக்காரரோ என்னை பார்த்த உடனே இந்த திருடன் வருகின்றான், இவனை எப்படி இப்படி பிடிக்க வேண்டும் என்று இந்த கண் அங்கேயும் உதவி செய்கின்றான். ஆக அதன் வழிகளில் எடுத்துக்கொண்ட உணர்வின் அலைகள் தான் நினைத்த அலைகள் கொண்டு ரெண்டும் இது இணைக்கப்பட்டு சுவாசித்த உடனே உயிரிலேப்பட்ட அந்த இயக்கமாகின்றது. ஆனால் தான் கண்ணன் வெண்ணையை திருடுகின்றான், திருடி அனைவருக்கும் கொடுக்கின்றான் என்று சொல்வார்கள். ஆக நம்ம கண் பிறர் எண்ணும் உணர்வின் அலையை அந்த சத்தை கவர்ந்து உயிருடன் கலக்க செய்யும் போது அவர் எண்ணி உணர்வின் தன்மை கொண்டு அந்த உணர்வு கொப்ப இந்த உடலை இயக்கி என்னை காக்கின்றது. ஆக கண்ணன் சாரதியாக நின்று நமக்கு வழிகாட்டுகின்றான். மகாபாரத போரை அவன் முன் நின்று வழி நடத்துகின்றான் என்று இந்த நிலையை சொன்னவுடைய நிலையை இந்த மகாபாரத போர் ஒவ்வொரு நாளும் நாம் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். ரோட்ல போகும்போது எத்தனை விதமான உணர்வுகளை நாம் சுவாசிக்கின்றோம். இந்த உணவின் நிலைகள் கொண்டு நமக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குலத்துடன் மோதி அந்த முனைவின் தன்மை பதட்டம் வருகின்றது, பயம் வருகின்றது, ஆத்திரம் வருகின்றது, இத்தனை துடிப்பு நிலை வருகின்றது. எடுத்துக்கொண்ட சத்தின் தன்மை அனைத்து நாம் விழுங்கி அந்த உணர்வின் சத்தை ஆற்றல் நம்ம கூடும் போது நமக்குள் போரின் முடிவு. ஆக விஷத்தின் தன்மை வரும்போது விஷத்துக்குள் அடிமைப்பட்டு நாம் சிக்கி இந்த உடலை இயக்கி இதனில் கொண்டு தொடர்ந்து கொண்ட நிலைகள் கொண்டு நாம் சிக்கும் நிலை வருகின்றது. இது மகாபாரத போரின் தத்துவ நிகழ்ச்சியை தெளிவுற காட்டப்பட்டது. கண்ணன் இறக்கவில்லை, ஆனால் கண்ணன் காட்டிய வழியின் நிலைகள் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது, நமக்கு நல்ல வழி காட்டிக் கொண்டிருக்கின்றான். ஆக கண்ணன் அஷ்டமியிலே பிறந்தான், ஆக இயற்கையான நிலைகள் கிடையாது. ராமனோ நவமியை பிறந்தான், நாம் சீதாராமா என்பது. நமக்குள் பல கோடி சரீரங்களை எடுத்து இந்த மனிதனாக வளர்த்த நாம் எந்தெந்த குணங்களை நாம் எண்ணினோமோ இந்த கவர்ந்த சக்திகள் சீதா. ஏனென்றால் காந்தம் லட்சுமி, கவர்ந்து தனக்குள் சேர்த்து இணைத்து என் உடலுக்குள் அணைந்து அது வளையச் செய்யும்போது சீதாராமா. இந்த விளைந்த உணர்வுகள் அனைத்தும் என் உயிருடன் சேர்க்கின்றது. இதுதான் ராமாயணத்தில் எண்ணத்தின் முக்கிய தத்துவத்தை காட்டுகின்றார். நாம் எண்ணிய எண்ணங்களை இங்கே ஈர்த்து அது ராமனாகின்ற சீதா ராமா. இப்போ இதை போல ராவன் அதன்பு ராமனுக்கு வானர படைகள். ஆக நான் ஒவ்வொரு குணத்தையும் எடுத்துக்கொண்டது அனைத்துமே சீதாராமா தான், கவர்ந்து கொண்ட நிலைகள். நான் திருட வேண்டும் என்று உணவை செலுத்தினார், அது சீதாராமா தான். அப்படி சேர்த்து கொண்ட உணவின் அனைத்தும் எனக்குள் ராவணனாக சர்வ சக்தியாக இயங்குகிறது என்ற மனித உடலை ராவணனாக காட்டுகின்றான். சகலகலா வல்லவன் என்ற நிலையும், அவன் சிவனையே வணங்குகிறான் என்ற நிலையும் காட்டுகிறான். இவ்வாறு நான் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மையை ஒவ்வொன்றும் இதுதான். ராமன் நவமியிலே பிறந்தான், கண்ணனும் அஷ்டமி. ஏனென்றால் நாம் எடுத்துக்கொண்ட எண்ணத்தின் உணர்வை நாம் எதை செலுத்துகின்றோமோ அந்த செலுத்திய உணர்வின் தன்மைதான் நம் பார்வையிலே கொண்டு அந்த உணர்வின் அலையாக நமக்குள் இயக்குகின்றான். கண்ணுக்கோ சுயேச்சான நிலைகள் கிடையாது. ஆனால் நாம் வளர்த்து கொண்ட அந்த உணர்வின் நிலைக்கோ ராமனுக்கோ நவமி, அது விளைவித்த உணர்வின் தன்மை என்னமாகின்றது. ராமன் சாந்தம், விஷ்ணு கொடூரமானவன், ஆனால் நாராயணனோ அதை விட கொடூரமான். நாராயணன் என்பது சூரியன், அதிலிருந்து வரக்கூடிய உணர்வின் அலைகள் வெப்பங்கள் மீண்டும் ஒரு பூமியிலே மோதும் போது விஷ்ணுவாகின்றன. ஆனால் சூரியனின் காந்த அலைகள் நாம் சுவாசிக்கும் போது நம் உயிரிலே அந்த துடிப்பு நிலைகள் மோதும் போது வெப்பமாகும் விஷ்ணு. அதான் கோழி ரூபம் அடைக்கின்றான். கோழி என்பது தனக்குள் அடக்கி தனதாக அது அடக்கும் நிலைகள். நாம் உயிரின் தன்மை வெப்பமாகும் போது எத்தகைய குணம் கொண்டாலும் அது தனக்குள் அடக்கி தனதாக தன் நிலையை இயக்க செய்யும் சக்தி தான் விஷ்ணு. கோழி ரூபம் எடுத்து அவர் ரச்சித்தான் என்ற நிலையை சொல்லும். இதெல்லாம் கதைகளின் நாம் சாதாரண கதைகளாக பார்க்கின்றோம். மெய்யின் உணர்வின் இயக்கம், ஒரு உறுப்புக்குள் உணர்வின் சக்தி எப்படி இயங்குகின்றது, உணர்வின் இயக்கங்கள் எவ்வாறு என்ற நிலையும், இயற்கையின் செயலின் ஆற்றலை இந்து என்று நாம் சொன்னால் பெருமைப்படும் நிலைகள். ஆக சாஸ்திரம் என்பது வேறு, ஆனால் அன்று மகரிஷிகள் காட்டிய நிலைகள் அந்த இணைத்து வளரும் சக்தியின் ஆற்றலை இயற்கையை வணங்கச் செய்து இயற்கையின் செயலை எவ்வாறு நமக்குள் இணைப்பது, அந்த இயற்கை நிலைகள் ஒன்றி உயிரின் நிலைகள் ஒளியாக மாற்றுவது எவ்வாறு எந்தெந்த மெய்யொலியின் தன்மைதான் அன்று காட்டினான். நாம் இந்த பூமியிலே தென் நாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி என்று சொல்லும் லட்சத்தக்கின்ற நிலை ஆக இந்திய தென்னாட்டிலே தோன்றிய அகசிமா மகர்ஷிதான் இத்தகைய உணர்வின் ஆற்றலில் விண்ணுலகின் செயலை தன் மண்ணுலகை ஆனாலும் மண்ணுலகின் செயலை தன் உடலான உடலுக்குள் செயல்பட்ட இந்த உணர்வின் தன்மையும் இந்த மூன்றுக்கும் இடைப்பட்ட நிலைகள் உணவின் இயக்கங்கள் அணுக்குள் அகம் ஆக ஒரு அணுக்குள் எடுத்துக்கொண்ட உணவின் இயக்கம் அது மற்றொன்றுடன் இணைக்கப்படும் போது அது எவ்வாறு இணைக்கப்படுகிற அந்த மீ உணர்வை அகசிமா மகர்ஷி காட்டினார். இதுதான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி என்று போற்றும் நிலையும் அதை விண்ணுலகம் சேர்த்துக் கொண்ட இந்த உணர்வின் தன்மையை இந்த தென்னாட்டிலே தோன்றி இந்த உணர்வு மெய்யான உணர்வை தனக்குள் எடுத்து உடலான சிவத்தை கூட்டி இந்த சிவத்துக்குள் உணவின் அகத்தை அழிந்தறிந்து அகத்தின் நிலைகள் கொண்டு தான் உணர்ந்து புவி வடத்துருவம் கொண்டு தனக்குள் எடுக்கும் இந்த ஆற்றலை தனதுக்குள் தனதாக்கி இந்த உணர்வின் நிலையை ஒளியாக்கி துருவம் மகரிஷியாகி சிருஷ்டிக்கும் தன்மையாக மகரிஷி என்பது ஆக பூமி எடுக்கும் சர்வ சக்தியும் தனக்குள் சிருஷ்டித்து இந்த உணர்வின் நிலையை ஒளியாக மாற்றி வின்சந்தான் துருவ மகரிஷி என்று அந்த அகசியன் தான் துருவம் தான் சிறுத்து சிருஷ்டிக்கும் தன்மையாக அவன் விளை வைத்தார். மனிதனாக நின்று அகத்தின் உணர்வை தனக்குள் அறிந்துணர்ந்து அறிந்த உணர்வின் ஆற்றலை தனக்குள் ஒளியாக கூற்றி இந்த உணர்வின் சத்து கொண்டு தென் துருவ வடத்துருவத்திலே நின்று அங்கிருந்து வெளிப்புறம் இந்த நம்ம பூமிக்கு வரும் இந்த அனைத்து சக்தியும் தென் துருவ பகுதியிலே தான் நின்று அதன் விஷத்தின் ஆற்றலை தனக்குள் தகாத நிலை அதை மாய்த்து உணர்வின் ஒளி சுடராக உயிராத்மாவாக அங்கு சென்று அந்த ஒளியாக மாற்றும் அதிலிருந்து சிதறி வரும் இந்த உணர்வின் சக்தி இதான் நாரதன். அந்த நாரதன் இந்த உணர்வுகள் நாம் மனித வாழ்க்கையில் நம்மை அறியாக திட்டாடும் இந்த உணர்வின் சக்தி நாம் பெரும் தகுதியைத்தான் ஏற்படுத்தும் இந்த நிலையை அந்த காட்டினார்.
வான்மீகி மகரிஷி எவ்வாறு அந்த உயர்ந்த சக்தி பெற்றார் என்பதை குருநாத இதிலே எடுத்துரைக்கின்றார்கள். ஏற்கனவே நாம் பலமுறை இதையெல்லாம் கேட்டு பதிவாக இருக்கின்றோம். இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய மறைந்த சில நுண்ணிய நிலைகளைத்தான் இங்கே மீண்டும் தெளிவாக எடுத்து காட்டுகின்றார்கள். என்றால் வான்மீகி அந்த ஞானம் அவனுக்கு கிடைத்ததே சந்தர்ப்பம்தான். அவன் தவம் இருந்து பெறவில்லை. அவன் ஒழுக்க சீலனாக இருந்து இதை வளர்த்து கொள்ளவில்லை. அவன் முரடன், கொலைகாரன், கொள்ளைக்காரன், ஈவு இறக்கும் என்பதே அவனுக்கு இல்லாதவன் தான். அந்த அடிப்படையிலே தான் அவன் வாழ்க்கை வழி நடத்தி வந்தவன். ஆனால் அவனுக்கு இந்த ஞானம் ராமாயண காவியத்தை எழுதக்கூடிய அளவிற்கு அவனுக்கு அந்த பரிபக்குவமான ஞானம் எப்படி கிடைத்தது என்றால் அதுதான் குணர் இங்கே சந்தர்ப்பம் என்று சொல்லுகின்றார். அவனுடைய சந்தர்ப்பம் இரு பட்சிகள் அது ஆனந்தமாக சந்தோஷமாக அதனுடைய மகிழ்ச்சியிலே அது இணைந்து சந்தோஷமாக இருக்கும் பொழுது அதை கண்ணுற்று பார்க்கக்கூடிய இந்த வேடன் என்று சொல்லக்கூடிய அந்த வான்மீகி தான் அதை குறிவைத்து தனக்கு வேட்டைக்கு கிடைத்தது என்று அம்பிலே அதை எய்து ஒன்றை அவன் குறிபார்த்து அடித்து கொண்டு விடுகின்றான். ஆனால் அதுவோ அடிபட்டவுடன் துடி துடிக்கின்றது, துவழுகின்றது, துள்ளுகின்றது. ஆனால் அதை எடுத்து ஆசையுடன் அதை அடித்து விட்டோமே, வீழ்த்தி விட்டோமே என்று தன் தோளிலே இருக்கக்கூடிய அந்த குச்சியிலே அதை தொங்க விடுகின்றான். ஆனால் அந்த பட்சியுடன் இணைந்து சந்தோஷமாக அது ஆரவாரமாக இருந்த அந்த கூட வந்த பட்சியோ இது அடிபட்டு துடிக்கின்றது. ஆனால் இது தன்னுடைய பாசத்தால் தன்னுடன் இணைந்திருந்த சகா அது அடிபட்டு விட்டதே என்ற அந்த வேதனையிலே அதே பாச உணர்வு கொண்டு அதுவும் துடிக்கின்றது. அந்த கண்ணிலிருந்து அந்த அலைகள் வெளிவரத் தொடங்கின்றது. இந்த வேதனையும் உற்று பார்க்கின்றது. தன்னுடன் இணைந்து மகிழ்ச்சியாக இருந்த அந்த பறவையும் உற்று பார்க்கின்றது. இவனையே சுழன்று வருகின்றது. அந்த பறவை இருக்கும் இடத்திற்கு வருவது, மீண்டும் மரத்திற்கு செல்வது, இப்படி சுழன்று வருகின்றது. ஆனால் இந்த வான்மீகியோ ஒரு பறவையை வீழ்த்தி விட்டோம், சரி இந்த பறவையும் வீழ்த்தி விடலாம் என்று அவருடைய எண்ணங்கள் வீரியமாகி அதற்கு தகுந்த மாதிரி அந்த இரண்டாவது பறவையும் அதை அடித்து அதை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அவன் அம்பை செலுத்துகின்றான். ஆனால் அவனோ அதை வீழ்த்த வேண்டும் என்று செயல்படுத்துகின்றான். அந்த பாசம் கொண்ட அந்த பட்சியோ அவனுடன் அது அடிபட்ட நிலையில் அவனுடன் இருக்கக்கூடிய அந்த பட்சியை எண்ணி அந்த பாசத்தையே வெளிப்படுத்துகின்றது. அந்த பாசம் அதற்குள் இருந்து வெளிவரும் பொழுது எல்லை கடந்த நிலையாக அது வெளிவரத் தொடங்கியது. அந்த அலைகளும் வருகின்றது. அதை இவனை உற்று பார்க்கும் பொழுது, இவன் குறிவைத்து அந்த பறவை பார்க்கும் பொழுதெல்லாம் அதை வெளிப்படுத்தக்கூடிய பாச உணர்வுகள் அலைகளாக அங்கே வருவதை இவன் சுவாசிக்க நேரிகின்றது. ஆனால் இவன் குறிவைத்து அதை வீழ்த்த வேண்டும் என்று விரும்புகின்றான். ஆனால் அந்த பாசமான அந்த பறவையினுடைய வெளிப்படுத்தக்கூடிய உணர்வின் அலைகள் இது அழுத்தம் அதிகமாக அது வேகமாக வரும் பொழுது இவனுடைய நினைவாற்றலுக்குள் அது ஊடுருவி இவன் தன் குழந்தை, தன் மனைவி, தனக்கு வேண்டியவள் என்று இந்த பாச நிலைகள் வந்தால் அவனுக்குள் எப்படி அந்த பதட்டமும் அந்த உணர்வின் வேகங்களும் வருமோ இந்த பறவைக்கு அந்த தன்னுடைய கூட வந்த பறவை அது அடிபட்டதுன்ற அந்த பாச உணர்வு அது எப்படி அது வெளிப்படுத்தியதோ இதே உணர்வின் இயக்கங்கள் இவனுக்குள் ஊடுருவி இவனுடைய சிந்தனைகள் அது மாற்றும் பொழுது இவன் குறி தவறுகின்றது. அது ஒவ்வொரு முறையும் அதை அடிக்க வேண்டும், அதை வீழ்த்த வேண்டும் என்று முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் அது வெளிப்படுத்தக்கூடிய இந்த பாச அலைகள் இவனுக்குள் மீண்டும் மீண்டும் அது செருகி செருகி இவன் கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வடைகின்றான். ஆனால் அந்த பறவையோ இவனுடைய கண்ணை உற்று பார்க்கின்றது, இந்த பறவையும் சுற்றி வருகின்றது. இந்த உணர்வுகள் அது அதிகமாக அதிகமாக இவனுடைய நினைவாற்றல்களுக்குள் அந்த பறவையினுடைய எல்லை கடந்த பாச உணர்வுகள் உந்தப்பட்ட பின் இவனுக்குள் மறைந்திருந்த அந்த பாச உணர்வுகள் கலந்து எழுகின்றது. அப்பொழுதுதான் இவன் தன்னை அறியாமலே அந்த கையில வைத்திருக்கூடிய அம்பையும் வில்லையும் போட்டுவிட்டு வானை நோக்கி ஏகுகின்றான். அந்த வானை நோக்கி ஏகும் பொழுதுதான் அந்த வானிலே படர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காந்த புல நெறிவுகள் இவன் எந்த பறவை அதனுடைய பாசத்தை இவனுக்குள் தூண்டியதோ இவன் உடலிலிருந்து தூண்டப்பட்டதோ அதே உணர்வின் சத்து அது கிளர்ந்து எழுந்து அவனுடைய நினைவாற்றல் அங்கே வானை நோக்கி அந்த வெப்ப காந்தங்கள் என்று சொல்லுகின்றன. அதை இவன் வீரியமாக இவனுடைய சந்தர்ப்பம் அதை எடுக்க இந்த பாச உணர்வும் அந்த வெப்ப காந்தங்கள் இவனுக்குள் ஆற்றல் மிகுந்ததாக இது வீரியமாக கிளர்ந்து எழப்பட போகும்போது அந்த அகசியன் துருவனாய் துருவ மகரிஷை துருவ நட்சத்திரமான தன் மனைவிக்கு அவன் எப்படி பாய்ச்சினானோ விண்ணுலக ஆற்றலை எடுத்து தன் மனைவிக்கு அது ஓதினானோ அந்த மனைவியினுடைய உணர்வை கவர்ந்து அது எப்படி பெற்றதோ அதே நிலையில் தன் கணவன் பெற வேண்டும் என்று அவள் இருவருமே அந்த அன்பு கொண்டு ஒருவருக்கொரு வெளிப்படுத்திய அந்த துருவ நட்சத்திரம் அது கவர்ந்து அதாவது அதிலிருந்து வரப்பட்ட உணர்வு சூரியனுடைய காந்த சக்தியால் கவர்ந்து அலைகளாக வருவதை இவன் வானை நோக்கி ஏகும் பொழுது இவனுடைய ஈர்ப்பிற்குள்ளே சிக்கப்பட்டதான் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய அந்த ஒளியான அணு. அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளியான அணு வந்த பின்புதான் இவன் தான் செய்த தவறை உணர்கின்றான். அந்த பறவை அது எல்லை கடந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த பாசத்தினுடைய அடிப்படையில் தன் குழந்தை என்றால் தன் மனைவி என்றால் அது இறந்தால் நான் எப்படி அது துடிதுடிப்போம் அதைத்தானே இந்த பறவை வெளிப்படுத்தியது என்று அந்த அடிப்படையில் இவன் நுண்ணிய நிலைகள் இவனுக்குள் அந்த அகசிய உணர்வு இவனுடைய உண்மையில் உணர்த்தப்படும் பொழுதுதான் அது சூரியன் அது நாராயணன் என்றும் அதில் வெளிப்படுத்தக்கூடிய அது ரெண்டாவது வரக்கூடியது விஷ்ணு என்றும் அது இந்த சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு அது மூன்றாவதாக எந்த மனமோ எந்த சத்தோ அதை கலந்து அது வரப்பட போகும்போது அது சீதா லட்சுமி என்றும் அதை நாம் நுகர்ந்தால் சீதா ராமனாக நமக்குள் எண்ணங்களாக அது தோன்றுகிறது என்றும் அந்த பறவை கவர்ந்தது சீதா லட்சுமி நாம் அதை உற்று நோக்கி சுவாசிக்கப்படும் போது சீதா ராமனாக நமக்குள் இப்படித்தான் இந்த பாச உணர்வு எண்ணங்களாக தோன்றுகிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த செயலை செய்தோம் என்று அந்த ராமாயண காவியத்தை எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட நிலையில் என்றும் இந்த எண்ணங்கள் எப்படி உருவானது என்றும் எண்ணத்தால் உருப்பெற்ற நிலையில் இந்த உடல் எப்படி வளர்ச்சி அடைந்தது என்றும் இந்த உடல் வளர்ச்சி அடைந்த பின் இந்த எண்ணங்களுடைய இயக்கங்கள் எப்படி என்பதையும் அவன் அகசியன் அறிந்த பேருண்மைகளை இவனும் அறிய தொடங்குகின்றான். ஆனால் இவனுக்கோ அதற்குண்டான தகுதியும் இல்லை, அவனுக்கு அந்தமான குணங்களும் இல்லை. முரடனாக இருந்தவன் மற்றொன்றை அழித்து கொண்டு புசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்தவனுக்கு தான் சந்தர்ப்பம் இந்த பறவை மூலமாக அந்த உயர்ந்த ஞானம் கிடைக்கின்றது. இந்த ராமாயண காவியத்திலே அவர் பல விளக்க உரைகளையும் கொடுத்திருக்கின்றார். என்றால் ராமன் சாந்தமானவன் என்று முதலில் சொன்னது போன்றுதான் நாம் எந்தெந்த அடிப்படையில் எந்தெந்த உணர்வுகளை கவர்ந்து வைத்திருக்கின்றோமோ அதை வானரப்படை என்றும் அங்கே ராமனுக்கு அது காட்டுகின்றார்கள். ஆக நாம் ஒரு குணத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு எண்ணத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே தான் நாம் விடாப்பிடியாக இருப்போம், அதை மாற்றிக்கொள்வோம் என்ற நிலைகளுக்கு நாம் வருவதில்லை. அதே சமயத்தில் நாம் எந்த உணர்வின் அடிப்படையில் எந்த குணத்தின் அடிப்படையில் எந்த எண்ணத்தின் அடிப்படையில் நாம் அதை எடுத்து விளைய வைத்திருக்கின்றோமோ அது மற்றவர்களுக்குள் அது பாயும் பொழுது அம்பாக அந்த உணர்வுகள் பாய்கின்றது. இப்போ நான் கோப குணத்தை வளர்த்து வைத்திருக்கிறேன் என்றால் இந்த கோப உணர்வைத்தான் நான் வெளிப்படுத்துகின்றேன். இந்த கோப உணர்வு அம்பாக அடுத்தவர்களுக்குள்ளும் தைக்கப்பட்டு அந்த உணர்ச்சியவே அந்த எண்ணத்தையே அங்கே ஊற்றுகின்றது, அது அம்பாக பாய்கின்றது. அதைத்தான் இங்கே ராமன் என்று ஒரு சொல்லாக சொன்னாலும் அதில் ஜானகி ராமன், பலராமன், கோதண்ட ராமன், கல்யாண ராமன் இப்படி அந்த கவர்ந்து கொண்ட உணர்வின் இணைப்புகளுக்கு தகுந்த மாதிரி காரணப்பெயர்களை வைத்து அதனுடைய இயக்கங்களை அந்த சொல்லுகள் மூலமாக அந்த உணர்வின் இயக்கங்களை இயற்கையினுடைய பேருண்மைகளை ஒரு அணுவிற்குள் இயங்கக்கூடிய நிலைகளை ஒரு உடலுக்குள் இயங்கக்கூடிய நிலைகளை தெரியப்படுத்துவதற்குத்தான் இதையெல்லாம் காரணப்பெயர் வைத்து காவியங்களிலே இது நாமங்களாக இட்டு நடக்கக்கூடிய சம்பவங்கள் இங்கே பாத்திரங்களாக அமைக்கப்பட்டு அங்கே வானரப்படை என்றும் அது விடாப்பிடியாக ஒரு குரங்கு அது தன் பிடித்த பிடியிலே இருக்கும் என்று சொல்வது கொண்டும் நாம் ஒரு உணர்வின் தன்மை பதிவு செய்து அந்த அடிப்படையில் நமக்குள் அது வித்தாக விளைந்து விட்டால் அந்த எண்ணத்திலே இருப்போம். மற்றவர்கள் சொன்னாலும் அல்லது மற்றவர்கள் இது சரி என்று சொன்னாலும் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனால் அந்த மனம், அந்த உணர்வு, அந்த எண்ணம், அந்த சுவைக்கொப்ப, அந்த எண்ணங்களை அது இயக்கச்சக்தியாக மாற்றும் பொழுது அந்த நிலைகளை நாம் மாற்றிக்கொள்ள முடியாது. அது அந்த குரங்கு பிடியாக நாம் அதிலே தான் இருப்போம் என்று நம்மை நாம் அறிந்து கொள்வதற்குத்தான் இதெல்லாம் விளக்க உரையாக ராமாயணத்தில் பாத்திரங்களாக அமைத்து வான்மீகரை காட்டுகின்றார். விஞ்ஞானிகள் எப்படி இன்று பல நிலைகளை இணைத்து புதுவிதமான நிலைகளை உருவாக்குகிறோம் என்று அந்த உருவான நிலைகளையும் உருவாக்கக்கூடிய நிலைகளையும் விளக்க உரைகள் கொடுக்கின்றார்கள். இது போன்றுதான் நமது குருநாதரும் இங்கே வேப்ப மரத்தையும் இழுப்ப மரத்தையும் உதாரணம் காட்டி அதில் உருவான சத்துகளும் அது சந்தர்ப்ப சத்தால் கலக்கும் நிலைகளும் அந்த கலந்த நிலைகளுக்கு ஒப்ப புதுவிதமான நிலைகள் எப்படி உருவாகுது என்பதையும் இதில் உணர்த்துகின்றார்கள். ஆனால் வேப்ப மரம் என்பது கசப்பு, இழுப்பை மரம் என்பது துவர்ப்பு. ஆனால் கசப்பு என்பதோ வெளியே தள்ளக்கூடியது, துவர்ப்பு என்பது உள்ளே இழுக்கக்கூடிய தன்மை பெற்றது. என்றால் இந்த துவர்ப்பான சக்திகளை நாம் வாயிலே அது சுவைத்து உணவை உட்கொள்ளும் என்றால் நம் மென்னையை திருகி கொண்டு அது சிரமப்பட்டதை உள்ளே செலுத்த வேண்டியிருக்கும். ஆனால் வேப்ப மரத்தில் இந்த கசப்பான நிலையில் அல்லது அதுபோன்று கசப்பான நிலையில் எடுத்து தள்ளினோம் என்றால் அது நம்மை வெளியே தான் அது உமட்டி வெளியே தள்ளும், உள்ளே தள்ளுவதில்லை. ஆக இது இரண்டுமே ஒவ்வொரு எதிர்மறையான சத்துகள் தான். ஆனால் சந்தர்ப்ப சத்தால் அந்த வேப்ப மரத்திலே அதில் உருப்பட்ட அந்த கசப்பின் மனம் தாங்கிய நிலைகளும் இங்கே இழுப்பு மரத்திலே இந்த துவர்ப்பின் தன்மை தாங்கிய நிலைகளும் வெளிவந்தாலும் அந்த மனங்களை சூரியனுடைய காந்த சக்தியோ இது ரெண்டையுமே கவரத்தான் செய்கின்றது. ஆக இந்த அலைகளும் அந்த அலைகளும் ஒன்று கொண்டு எதிர்மறையாக இருந்தாலும் சந்தர்ப்பத்தால் மோதும் பொழுது இதில் இருக்கக்கூடிய வெப்பமும் காந்தமும் ஒன்றாக சேர்ந்து விடுகின்றது. ஆனால் ஒன்றாக சேர்ந்தாலும் இந்த சத்திலே மாற்றங்கள் இருக்கின்றது. அது சத்துகள் அது இணையப்படும் போது அதற்கு தகுந்த மாதிரி, அதாவது வேப்ப மரத்தினுடைய அந்த இலையோ நீளமாக இருக்கின்றது, அது உமட்டி தள்ளக்கூடிய நிலையில் அந்த வெளித்தள்ளும் பொழுது அந்த இலையினுடைய ரூபம் அப்படி இருக்கின்றது. இழுப்பு மரத்தினுடைய அதனுடைய இலையினுடைய ரூபத்தை பார்த்தோமென்றால் வட்ட வடிவமாக அது உள்ளுக்குள் இழுத்து அது அதற்குண்டான ரூபமாக அந்த இலையினுடைய ரூபங்கள் ஏனென்றால் இதெல்லாம் உணர்வின் இயக்கங்கள் என்றும் அது அது கவர்ந்து கொண்ட அந்த மனம் அதனுடைய ஞானமாக அறிவாக அது செயல்படுத்துகிறது என்பதையும் இதையெல்லாம் ஒரு நுண்ணிய நிலைகளாக ஒரு அணுவிற்குள் இயங்கக்கூடிய நிலைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் அதற்குண்டான அதாவது ஒவ்வொன்றையும் குருநாதர் தொட்டு தொட்டு காண்பித்து அந்த மெய்ஞானிகள் பெற்ற மெய்ஞானிகள் கண்டிருந்த இந்த உண்மைகளை நாம் தெரிந்து கொண்டால் இது எப்படி இயற்கை ஒன்றுக்குள் ஒன்று கலவையாகி பலவிதமான எதிர்நிலையான சத்துகளாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய வெப்பம் காந்தம் இணைந்து அதனுடைய சத்துக்களும் இணையச் செய்து புதுவிதமான நிலையில் அதை எப்படி உருவாக்குகின்றதோ, இந்த விஞ்ஞானிகள் எப்படி புது புது இனங்களாக தாவர இனங்களை உயிரினங்களை உருவாக்குகின்றார்களோ, இதையெல்லாம் நாம் செயற்கின்ற நிலையில் இதையும் பார்க்கின்றோம். ஆனால் இது இயற்கை அது உருவான நிலையில் வளர்ச்சியடைந்து வந்தாலும் விஞ்ஞானிகள் அவருடைய கண்டுணர்ந்த நிலைகளுக்கு செயற்கையில் உருவாக்கினால் நாம் இன்று எதை உருவாக்குகின்றோம் என்று இதையும் நாம் சிந்திக்க வேண்டும் என்று குருநாதரில் கேள்வியாக எழுப்புகின்றோம். ஆக நாம் இந்த வாழ்க்கையில் அடுத்தவர் படக்கூடிய கஷ்டம், அடுத்தவர் படக்கூடிய துயரம், மற்றவர்கள் எண்ணி சலிப்போ சங்கடமோ துயரமோ வேதனையோ ஆத்திரமோ இப்படி எண்ணில் அடங்காத உணர்வுகளை இப்போ முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்தந்த சத்துகள் அது கலவையாகும் பொழுது அது எப்படி புது புது வித்துகளாக மாறுகின்றதோ, புது புது தாவர இனங்களாக உருவாகின்றது, புது புது உயிரினங்களாக உருவாகின்றது. இதுபோன்று நாம் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பசத்தால் எடுக்கக்கூடிய இந்த குணங்கள் அது ஒவ்வொன்றும் அதன் அதன் சத்துகளாக நாம் சுவாசிக்கும் பொழுது இந்த உடலுக்குள் அதையெல்லாம் இணைந்து நமக்குள் ரெண்டரை கலந்து அந்தந்த உணரின் வளர்ச்சிகளாக நம் உடலிலே வளரத் தொடங்குகிறது. அந்த வளரத் தொடங்கும் நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தான் நம் உடலிலே வேதனையோ அல்லது நோயோ இதுபோன்ற நிலையிலும் வளர காரணமாகின்றது. ஒரு பக்கம் இவ்வாறு நம் உடலுக்குள் எண்ணில் அடங்காத வழியோ வேதனையோ நோயோ உருவாகியிருந்தாலும் கூட இது அனைத்தையும் உருவாக்கக்கூடிய காரணமாக சிருஷ்டிக்கக்கூடிய சக்தியாக இந்த உயிர் தான். நாம் பார்த்தது கேட்டது நுகர்ந்தது அனைத்துமே இது உருப்பெற காரணமாகின்றது. ஆனால் அது மட்டுமல்ல, இந்த உணர்வுகள் இது நம் உடலுக்குள் அணுக்களாக உயிரால் உருவாக்கப்பட்ட பின் நம்முடைய சொல்லுகளிலும் நம்முடைய பேச்சுகளிலும் நம்முடைய செயல்களிலும் எந்தெந்த குணத்தை அதிகமாக நுகர்ந்து பழகி நமக்குள் விளைய வைத்திருக்கின்றோமோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய ஞானமும் பேசி வேண்டும். ஒரு தவறான உணர்வை நாம் சந்தர்ப்பத்தால் பதிவாக்கி அந்த உணர்வின் அடிப்படையில் நாம் எடுத்து விளைய வைத்து விட்டோம் என்றால் அதற்கு முன் நாம் இதை தவறு என்று சொல்லியிருப்போம். ஆனால் இந்த உணர்வில் விளைந்த பின் நம்மை அறியாது பிறரை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கம், இப்படி ஏமாற்றினால்தான் சரியாக வரும், இப்படித்தான் அதை பேச வேண்டும் என்றும் இந்த உணர்வின் ஞானமாக வரும். ஆனால் நாம் மற்றவர்களை ஏமாற்றலாம், மற்றவர்களுக்கு தெரியாது நாம் செய்யலாம் என்று செயல்படுத்தலாம். ஆனால் நாம் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வு ஒரு தடவை சொல்லும் பொழுது அவர்களால் அறிய முடியாது. ஆனால் ரெண்டு தடவை மூன்று தடவை இதே அடிப்படையில் நாம் பேசத் தொடங்கும் பொழுது இப்போ நாம் சொல்லுகின்றமே அடுத்தவருடைய உணர்வுகள் நுகர்ந்து ஒரு முதலிலே நன்றாக பேசி கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் பேச்சுகளிலே மற்றவர்களை ஏமாற்றும் நோக்கம் அவர் தவறான உணர்வு வெளிப்படுத்துகிறது என்று, ஏனென்றால் இதெல்லாம் உணர்வுக்குள் ஊடுருவி அந்த உணர்வின் இயக்கம் என்று உயிர் டிரான்சாக்ஷன் செய்யப்படும் போது அந்த நுண்ணிய நிலைகளை யார் கேட்டாலும் யார் அதை நுகர்ந்தாலும் அவருடைய உணர்வுகளும் இது இயக்கப்பட்டு இதே உணர்ச்சிகளை தூண்டி அவர் இன்ன நினைவுடன் தான் பேசுகிறார் என்று அந்த உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சத்தினை இந்த உயிர் என்னென்னா அவர் அதாவது அடுத்தவருடைய நிலைகளும் இது ஊடுருவப்பட்டு இந்த ஞானத்தின் இயக்கமாக அவர்களுக்குள் அந்த ஞானங்கள் பேசத் தொடங்கினால் இந்த உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம். அதனால்தான் இங்கே யாரிடமும் நாம் தப்ப முடியாது என்றால் நாம் மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்றோ அல்லது மற்றவர்கள் தெரியாமல் நாம் செய்ய வேண்டும் என்று செயல்படுத்தினால் கூட இந்த உணர்வை இந்த உயிரான ஈசன் நமக்குள் படைத்து விடுவான். அதனுடைய சத்தாக நமக்குள் விளைய விளைய வைத்து விடுவான். அது ஒரு செடி, அதில் எந்த மனமோ எந்த சத்தோ அதை கவர்ந்து அது வளர்ச்சியாகி இலைகளாகி பின் அது பூக்களாக வரும்பொழுது அதனுடைய மனத்தை தான் வீசும். அது எந்த சத்தை கவர்ந்ததோ அந்த வாசனை தான் வரும். அதுபோன்று நாம் இப்போது சொன்ன மாதிரி விழிப்பு, சஞ்சலம், வேதனை, ஆத்திரம், கோபம் என்றும் மற்ற ஏமாற்று நோக்கத்தோடு அல்ல இதுபோன்று என்னென்ன குணங்களை நாம் சந்தர்ப்பசத்தால் நம்ம அறியாது பெரியவர் செய்யக்கூடிய நிலையில் எடுத்து அதை உற்று கவனித்து நமக்குள் விளைய வைக்கணும். இதுபோன்று நமக்குள் மாற்றங்களாகி அந்த மாற்றத்திற்கு தகுந்த மாதிரி நம்முடைய உள்ள மனங்கள் வெளிப்பட்டு அந்த சொல்லுகளாக வரும்பொழுது மற்றவர்களுக்கு இந்த உணர்வு தாக்கப்படும் போது அவர்களுக்குள் இதே நினைவுகள் இதே உணர்வுகள் ஞானமாக அது இயக்கப்பட்டுவிடும். ஆக இதுபோன்ற நிலையில் நாம் மீண்டும் இந்த அடிப்படையில் நாம் வளர்ந்து சென்றோம் என்றால் இந்த வாழ்க்கையினுடைய நிலையில் நாம் முழுமை பெற முடியாது. தீமையான நிலைகளுக்கே சென்றுவிடும் என்பதை இதை நாம் உணர்ந்து கொண்டு இது வழியிலிருந்து மீள அந்த மெய்ஞானிகளும் மகரிஷிகளும் அவர்கள் எப்படி தன்னை அறிந்து அகம் இந்த ஒரு அணுவிற்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் எப்படி சந்தர்ப்பத்தால் நாம் நுகர்ந்தது முதலில் சொன்ன மாதிரி வேப்ப மரம் எழுப்பு மரம் சேர்ந்து எப்படி புதுவிதமான வித்தாக மாறணும் இதுபோன்று நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களுக்குள் நமக்குள் இருந்த அந்த பண்புகளுக்குள் பிறருடைய தீமையான உணர்வுகள் சந்தர்ப்பத்தால் நாம் கேட்டது பதிவாகிதான் இந்த உணர்வின் இயக்கங்கள் மாறி நம்முடைய சொல்லுகள் மாறி இருந்து நம்மை நாம் உணர்ந்து இதை மாற்றி அமைக்க இந்த மாற்றி அமைத்த மெய்ஞானிகள் உணர்வுகளை நாம் பெறுவோம். அந்த உணர்வுகளை சுவாசிப்போம். அதை நமக்குள் விளைய வைப்போம். நாம் யாருடைய ஈர்ப்பிலும் சிக்காது அல்லது மற்ற மிருகங்களோ உயிரினங்களோ இது யாருடைய நிலைகளுக்கு நாம் சிக்காது. நம்ம உயிரான்மா அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும், பிறவிலா நிலை அடைய வேண்டும். அந்த மகிழ்ச்சியில் அல்வட்டத்தில் நாம் என்றும் வாழ வேண்டும். அந்த மெய் ஒளி நமக்குள் ஓங்கி வளர வேண்டும். இந்த உடல் பெறும் உணர்வு அனைத்தும் கரைய வேண்டும். இந்த உயிரோடு ஒன்றிய நிலைகளாக நாம் எண்ணங்கள் உணர்வு அனைத்துமே அது தூய்மைப்படுத்தி அந்த ஒளியான பேரருளை பேரொளியாக நாம் மாற்றக்கூடிய சந்தர்ப்பமாக நாம் இந்த சரீரத்திலேயே அதான் சப்தரிஷி ஆறாவது அறிவை ஏழாவது ஒளியாக மாற்றக்கூடிய நிலையாக நாம் இந்த சரீரத்திலே பெற வேண்டும். அதற்கு நம் உயிரான ஈசனை ஈஸ்வரா அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை பெற வேண்டும் என்று யார் நமக்குள் இருந்து சிருஷ்டிகர்த்தாவாக நாம் பார்ப்பதை கேட்பதை நுகர்வது அனைத்தையும் உருவாக்கினோம் அவனிடமே இதை வேண்டி அவனிடமே இந்த உணர்வுகளை வேண்டி அந்த மெய் ஒளியாக மெய்ப்பொருள் காணும் திறனாக மகிழ்ச்சி நலசக்தி நாம் பெற வேண்டும் என்று இந்த அடிப்படையில் நாம் இந்த உயிரை நாம் துணை கொண்டு அவனிடமே இதை வேண்டி அவனுடன் இணைந்த நிலையில் அந்த அருள்வழியை நாம் பெற்றோம் என்றால் நாம் யாருடைய ஈர்ப்பிற்குள்ளும் சிக்க மாட்டோம். எந்த உயிரணுக்களும் மற்ற யாரும் நம்மை இழுத்து விடாது. நம்முடைய உயிரான்மா எந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நம் நினைவை செலுத்தினோம் எந்த சப்தரிஷி மண்டலமால் நம்முடைய உணர்வுகள் அதிகமாக வீரியமாக சென்றதோ இந்த உயிர் நம்மை அங்கே அழைத்துச் செல்லும். அதற்குண்டான நிலைகளை தெரியப்படுத்துவதற்குத்தான் ஞானிகள் காட்டிய நிலைகளை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் என்று குரு இதில் சொல்கின்றார்.
அன்று வால்மீகி என்று சொன்னதின் உள்பொருள் சந்தர்ப்பம் விண்ணுலக அறியும் ஆற்றல் அறியாத கொள்ளைக்காரனும் பெரிதொரு இறக்கத்தை அறியாத நிலையும் பிறரை இம்சித்து வாழ்ந்தவன் வால்மீகி. அவனுக்கு மெய் உணர்வின் ஊட்டிய நிலைகள் அவனுடைய சந்தர்ப்பம்தான். அந்த சந்தர்ப்பத்தின் நிலைகள்தான் அவன் வேட்டைக்கு செல்லும் போது ஒரு நாள் இரு பச்சிகள் அது கூடி குழாவிக் கொண்டிருந்த இந்த நிலையில் அது ஒன்றுடன் ஒன்று குழாவிக் கொண்டு தன் மகிழ்ச்சியின் ஆரவாரம் செய்து கொண்டிருந்த இந்த நிலையில் இந்த வேடனான வான்மீகி என்று பெயர் வாங்கிய அந்த வேடன் இந்த பச்சியை ஒன்றை தாக்குகின்றான். அடி தாங்காது துடித்து தன்னுடைய நிலைகள் சிறகுகள் விரித்தி தான் துடித்து துடித்து துள்ளி துகள்கின்றது. இந்த துகளும் நிலையில் தனக்குள் மகிழ்ந்திருந்த பச்சி அதை நோக்கி இயங்குகின்றது. பாசத்தின் எல்லை கடந்து அது துடிக்கின்றது. இது அன்பால் தாக்கப்பட்டு இது துடிக்கின்றது. ஆனால் துடிப்பது உணர்வே அது சுவாசித்த அந்த உணர்வின் நிலைகள் அதனுடன் மகிழ்ந்த இந்த பச்சியோ அது துடிக்கின்றது. தன் பாசத்தின் நிலைகள் துடித்துக் கொண்டு அது இருக்கும் போது இந்த வேடனானவன் இந்த பச்சி தனக்குள் தோல் மீது நான் தன் மகிழ்ச்சியின் ஆனந்தத்துடன் தோல் மீது திறந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இதன் துடிக்கும் நிலை துடித்து இவன் தோளுக்குள் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அதன் இது துடிக்கும் உணர்வு அது சுவாசித்து அந்த பச்சி துவித்துக் கொண்டு தன் பாசத்தாலே எடுத்துக்கொண்ட நிறைவு கொண்டு அந்த வேடவனையை கண்ணினை பார்க்கின்றது. ஆனால் தன் பாசத்தை நிலைக்கொண்டு அந்த பாசத்தால் இதுபடும் வேதனையை அது எடுத்து இந்த பாசத்தால் இந்த வேடனை கண்ணிலே பார்க்கின்றது. ஆனால் வேடனும் அந்த பச்சியை பார்க்கின்றான். அந்த பச்சியை பார்க்கப்படும் போது அது எப்படியும் அடித்து வீழ்த்து விடலாம் என்று எண்ணுகின்றான். ஆனால் இது துடிக்கும் உணர்வை அந்த பச்சி தான் சுவாசித்து தனக்கு உயிரின் உணர்வின் வேகத்தை அது கூட்டி கண் அலைகளே அது பாய்ச்சுகின்றது. அந்த பாய்ச்சியின் வேகத்தின் நிலைகள் இவன் குறிப்பாக்கும் போது இவன் கண் விழிகள் அதை பார்க்கின்றது. ஆனால் பாசத்தால் இயங்கி அது துடித்தும் உணர்வின் வேகங்கள் இவன் கண்ணிலே பார்க்கப்படும் போது இவன் தன் குழந்தைகளை எப்படி பாசமாக வளர்த்து அவன் தன் குழந்தை துடிக்குமோ அது துடிக்கும் போது இவனுடைய மனம் பதறுமோ அந்த உணவின் சக்தி தன் குழந்தின்பால் வளர்க்கப்படும் போது அல்லது தன் இனத்தின்பால் வளர்த்துக் கொண்ட அந்த உணவை இயக்கக்கூடிய இந்த சக்திக்குள் ஆழ பதிகின்றது. நல்லா கவனிக்கணும், இது ஆழ பதிகின்றது. அந்த பதியும் போதுதான் இந்த வேடவன் அந்த அம்பை எய்யும் போது அந்த பச்சையின் உணர்வர்கள் வெல்லுகின்றது. ஆனால் தான் தன் பாசத்தாலே இது துடிப்பது எண்ணி இந்த பாசத்துக்குள் துடிக்கும் உணர்வைக் கொண்டு தன் கண் கருவிழிகளில் அது பாய்ச்சப்படும் போது வேடுவன் அதனுடைய கண்ணை அதை பார்க்கின்றான். அதே பார்வை இதனுடைய கண்ணிலே இவன் தாக்கும் நிறைகளே அது எண்ணும் போது அந்த உணர்வு உந்தி இவன் உடலுக்குள் மறைந்திருக்கக்கூடிய பாச உணர்வுக்குள் உந்தி இவன் நிலைகுலைய செய்து இவன் அம்புடைய நிறைகள் குறி தவறுகின்றது. ஆனால் பலது அம்புகளுடைய நிறைகள் குறி தவறும் போது அந்த தவறை நிலைகள் கொண்டு மீண்டும் மீண்டும் அது தப்பித்து தன் பாசத்தை நிறைவு கொண்டு இவன் பார்க்க பார்க்க அதனின் உணர்வுகள் இவன் ஆழ பதிந்து இந்த இயக்கத்தின் நிறைகள் உந்தச் செய்கின்றது. இந்த உந்தி ஏகினான் வானை நோக்கிதான் அதை நோக்கினான். ஆனால் அதே உணர்வின் தன்மை ஏகும் போது இந்த பாச உணர்வுகள் இங்கே உந்தப்பட்டு இந்த உணர்வின் தன்மையின் மேலிருந்து இந்த உணர்ந்தக்தி விண்ணை நோக்கி எகும் போது அந்த விண்ணில் இருக்கக்கூடிய காந்த புலன்கள் இவனுக்குள் மறைந்த அந்த சக்திக்கு ஊட்டம் ஊட்டி அந்த உணர்வின் தன்மை ஏகும் போதுதான் வான்மீகி என்ற அந்த நிலைக்கு அந்த சப்தர்ஷி மண்டலம் துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய அவன் விண்ணுலகை எய்து அந்த உணர்வின் ஒளியாக விஷத்தை நீக்கி இந்த எண்ணத்தின் வடிகொண்டு மனித வாழ்க்கையில் வாழ்ந்த அந்த உணர்வின் நிலைகள் அவனுக்கு ஒளியாக அது வடித்துக் கொண்டு அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய அந்த அனுதான் இவன் ஈர்ப்புக்குள் சிக்கப்பட்டு மெய் ஒளியின் தன்மை இவன் உணர்ந்து ராமயானத்தை எடுக்கின்றான். விண்ணு ஆக ஆற்றலை எவ்வுணத்தின் தன்மை தனக்குள் புசித்துக் கொண்டாலும் அந்த உணர்வின் சக்தி இது எண்ணங்களாக மனிதனை எப்படி வடிவமைக்கின்றது என்ற இந்த உண்மையின் தன்மையை அங்கு எழுதினான் வான்மீஷ். நம் உடலுக்குள் விளைவித்து சமைத்து உணவின் இயக்கமாக எண்ணங்கள் வரும்போது ராமன் சாந்தம், விஷ்ணுவோ வெப்பம், நமக்குள் படைக்கும் நிறைகள் எதிர்கொண்டு துடிக்கும். ஆனால் உணர்வின் நிறைகள் ஒருவனுக்குள் பட்ட உடனே அதான் ராமனின் கையிலே அம்பு. நான் எச்சொல்லால் சொன்னாலும் இந்த உணர்வின் ஒளிகள் ஒருவுடன் பாஞ்சு அந்த குணத்தின் தன்மை அங்கு இயக்கும். ஆனால் சாந்தமானது, ஆனால் எக்குணத்தை எண்ணினோனோ அக்குணத்தினையும் நான் செயல்படுத்த விரும்புகின்றேன். நான் கோபம் வந்துவிட்டால் அடுத்தவள் சாந்தமாக சொன்னால் கேட்க மாட்டேன். இதே போலதான் நான் வடித்துக் கொண்ட உணர்வுகள் அனைத்தும் சீதாராமா, ஜானகிராமா, பலராமா என்று பலவிதமான ராமன்களாக சொன்னவருடைய நிலைகள் நம் உடலில் விளைவித்தது அனைத்தும் ராமன். அதற்கெல்லாம் அன்பு இருக்கும். ஆனால் அதற்கு முன்னாடி எல்லாம் வானர படைகள் இருக்கும். பரிணாம வளர்ச்சியிலே நாம் குரங்கு எடுத்துக்கொண்டால் என்ன செய்கின்றது? விழாப்படியாக தன் குணத்தை தான் காட்டும். ஆக நாம் எக்குணத்தின் தன்மையை நாம் உழை வைத்து அந்த உணர்வின் உயிருடன் நாம் ஒன்றை செய்திருக்கின்றோமோ அந்த குணத்திலிருந்து விடுமாற்றம். ஆக அந்த எண்ணத்தின் ஒளியை நாம் இயக்கச் செய்வோம் என்ற இந்த உண்மையுடைய நிலையை விளையச் செய்வதற்குத்தான் ராமயானத்தை சொல்லி அதன் உணர்வின் தன்மையை மெய்ப்பிக்கும் மனித வாழ்க்கையிலே நாம் எதையெல்லாம் வளர்க்க வேண்டும் என்ற நிலையில் இந்த கீதையிலே கூறப்பட்டது போல நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றான் என்ற இந்த மெய் உணர்வை நாம் அறிந்துணர்ந்த பின் அறிந்துணர்ந்த மகா ஞானி காட்டிய அந்த அருள் வித்தை தான் உங்களுக்குள் விளைவித்தேன். ஆக இந்த உணர்வின் தன்மையை நீங்க தியானிக்கும் போது அந்த ஞானிகள் எப்படி மெய் ஒளியை தான் காண முடிந்ததோ அதே போல நீங்க எடுக்கும் இந்த வித்துக்கு சூரியனின் காந்த நீரை ஊற்றும் போது மெய்ஞானிகள் தமக்குள் ஆற்றல் பெற்று மனித வாழ்க்கையில் மிருக நிலையிலிருந்து மனிதனாகி நம் உடலின் தன்மை எப்படி நஞ்சாக மாற்றிவிட்டு நல்லதாக எண்ணுகின்றதோ நாம் அந்த மெய்ஞானின் துணை கொண்டு மகர்ஷிகளின் அவர்களிட்டு அந்த உணர்வின் தன்மை நமக்குள் சுவாசிக்கும் போதும் நமக்குள் இணைத்து சப்தரிஷி அவர்கள் எது உணர்த்தினார்களோ இந்த ஏழாவது ஒளியின் சிகரமாக நமக்குள் ரிஷியின் தன்மையை நமக்குள் உருவாக்க வேண்டும். ஆறாவது அறிவு, பிரம்மனை சிறப்பிடித்தான் முருகன். இன்று சூரியனின் காந்த சக்திகள் பூமிக்குள் வரும்போது ஒரு மரத்திலிருந்து வரக்கூடிய சக்தியை இந்த உதாரணமாக ஒரு வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய சக்தியை ஒரு அணு கவர்ந்து கொண்டால் அந்த வேப்பம் இலை எப்படி இருக்கின்றதோ அந்த மனத்தையும் அந்த இலையின் ரூபமாக அது மிளிரும். அதே போல ஒரு கவர்ப்பான மரம் இலுப்பை மரத்தினுடைய நிலையில் நீண்டு வெட்ட வடிவமாக இருக்கும் அந்த இலையின் சத்து இந்த வெப்பகாந்தம் தனக்குள் கவர்ந்து கொண்டால் அது கவர்ந்து கொண்ட சக்திகள் அது கவர்ந்து கொண்ட அந்த காந்த சக்தி நீண்டு வெட்ட வடிவமாக இருக்கும். ஆனால் இது ரெண்டும் ரெண்டு அணுக்கள் மோதிய பின் இந்த தொகுப்பு உள்ப அடைந்துவிடும். ஏன்னா தொகுப்பு நம்ம மண்ணை பிடிப்பது போல அது அமைந்துவிடும். ஆனால் கசப்போ ஓமற்றல் வெளியே தள்ளும். ஆக இந்த உணர்வின் சக்தி தொகுத்து ஒன்று இழுக்கக்கூடிய சக்தி, ஒன்று வெளிப்படுத்தும் சக்தி. கசப்பு நாம் எதா கசப்பை சாப்பிட்டால் என்ன செய்கின்றது? ஓமட்டலாகிறது. நாம் துவட்டலான் துவர்த்தை சாப்பிடும் போது நமக்கும் மண்ணை தகட்டி உள்ளே செல்லுகின்றது. இதே போல அந்த உணர்வின் சத்தை ஒரு வெப்பகாந்தம் தனக்குள் கவர்ந்து கொண்டா இந்த கசப்பின் சத்தை ரெண்டும் கவர்ந்து கொண்ட ரெண்டு அணுக்களும் ஒன்றுடன் ஒன்று மோதும் இந்த சந்தர்ப்ப நிகழ்ச்சி பிரம்மா. ஆனால் முதல்ல வேப்ப மரமும் கசப்பாக இருந்தது. ஆனால் இதே சமயம் வேப்ப மரத்தை அந்த வேப்ப மர சத்தை அணுகி கொண்டது கசப்பு. ஆனால் அதே சமயம் துவர்ப்பை நுகர்ந்து கொண்ட இழுப்பு மரத்தின் அணு, அது கவர்ந்து கொண்ட அந்த அணு துவர்ப்பு. ஆனால் இது ரெண்டும் சேர்த்து அது இணைந்த புன் இணையக்கூடிய சந்தர்ப்பம் வரும்போது வெப்பமும் காந்தமும் ரெண்டும் இணைந்து விடுகின்றன. அந்த இணைந்த புன் துவர்ப்பையும் கசப்பு, அந்த துவர்ப்பையும் கசப்பையும் கணக்கப்படும் போது அது ரெண்டும் சேர்த்து மனம் ருசி மாறுகின்றது. ஆக ருசி மாறும்போது அந்த இணைக்கும் சந்தர்ப்ப நிகழ்ச்சி பிரம்மா. ஆனால் சேர்த்துக்கொண்ட இணைப்பில் அந்த மனங்கள் வரப்போம் போது ஞானம். ஆனால் அந்த ஞானத்துக்கு தக்கவாறுதான் உணர்வின் இயக்கம். ஞானம் மனம் அறிய செய்கின்றது. இந்த ரெண்டு குணமும் மாறி ஒரு புதுசா புதுவையான ஒரு சக்தியாக இங்கு ஏற்படுகின்றது. ஆக இதை போல மனிதர்களாக நாம் இந்த விஞ்ஞான அறிவு கொண்டு எத்தனையோ உயிரணுக்களை நாம் உருவாக்கிவிட்டோம். எத்தனையோ விதமான செடி கொடிகளை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். ஆனால் நம் உடலுக்குள் இப்ப எதை உருவாக்குகின்றோம்? புறநிலைகள் அனைத்தும் உருவாக்கினாலும் நமக்குள் வேதனை, சஞ்சலம், சலிப்பு என்ற விஷத்தை அதிகமாக ஊற்றி நாம் மனித நிலையை இழக்க செய்து நாம் மாண்ட ஆனா ஆரம்பத்தில் எந்த உயிரினங்களாக வாழ்ந்தோமோ அதன் உணர்வுக்கு நமக்குள் பிரம்மமாக சிருஷ்டித்துக் கொள்கிறோம். கொடுப்பதை அனைத்தும் நாம் எதை சுவாசிக்கின்றோமோ நம் உயிர் பிரம்மமாக என்று சிருஷ்டிக்கின்றது. எந்த குணத்தின் தன்மை நாம் அளிக்கின்றோமோ அந்த குணத்தின் தன்மை கொண்டு அந்த உணர்வின் இயக்கத்துக்கொப்ப எனக்குள் இணைக்கப்பட்ட சக்தியாக ஞானம். அதற்கு தக்கவாறுதான் அந்த மனத்துக்கு தக்கவாறுதான் நான் ஞானத்தை பேசுவேன். அதற்கு தக்கவாறுதான் நான் சுவாசிக்கும் போது மூசிக்க வாகனம். அந்த குணத்தின் தன்மை விட்டு அந்த ஞானத்துக்கு ஒப்பதான் என் உடலின் இயக்கம், அங்கங்கள் இயக்கம், சொல்லின் இயக்கம். அந்த சொல்லாலே உணர்வு இயக்குகின்றது. ஆனால் இந்த மனத்தாலே உடலின் நிலைகள் நகைகின்றது. ஆக இதை போன்ற நிலைகளின் நகழ்ச்சியை நாம் எதை எண்ணுகின்றோமோ நாம் உங்களை ஏமாற்றலாம், பிறரை ஏமாத்தலாம். நாம் ஏமாற்றி உணர்கொண்டு நான் சுவாசித்தால் இந்த சுவாசித்த நிலவுக்குண்டு எனக்கு பிரம்மமாகி நான் ஏமாற்றுகிறேன் என்ற நிலையை அந்த உணர்வின் தன்மை பெரியவர் சுவாசிக்கும் போது என்னை ஏமாத்துகின்றான் என்ற நிலையை அங்கேயும் உணர்த்திவிடும். ஏனென்றால் படைத்த உணர்வின் மனம் அந்த அவர்கள் சுவாசிக்கும் போது அந்த உணர்வுகள் ஒன்றோடு ஒன்று அதிகமாக சேர்க்கப்படும் போது ஒன்று முதலை சொல்லும் போது குறைவா இருக்கலாம், இரண்டாவது சொல்லும் போது அந்த உணர்வின் தன்மை அதிகமாக இருந்தது சொல்லு சுவாசிக்க சுவாசிக்க நான் மறைஞ்சின்ற உணர்வின் தன்மையை அவர் உயிரான பிரம்மம் அது ஒராய ஒராய அந்த உணர்வின் சத்தை நிச்சயம் வெளிப்படுத்திவிடும். அவங்கிட்ட ஏமாற்ற முடியாது. ஆக நான் எதை எண்ணுகின்றனோ அந்த உணர்வின் சக்தி அங்கு எனக்குள் பிரம்மமாக இருந்து சிருஷ்டிச்சு நான் எதை எண்ணினோ அதன் கீதையில் நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய், எதை நீ நினைக்கின்றாயோ அதை நீ சுவாசிக்கின்றாய், எதை சுவாசிக்கின்றாயோ அந்த குணத்தின் நிலையில் உன் உடல் இயங்குகின்றது. எந்த குணத்தின் தன்மை உன் உடல் இயங்குகின்றதோ அந்த உணவின் தன்மை உடலாக சிவமாக அது இயங்குகின்றது. எந்த குணத்தின் தன்மை நீ சேர்க்கின்றாயோ அந்த சக்தியின் தன்மை இந்த சிவத்துடன் இயங்கி சிவத்தை இயக்குகின்றது. எந்த இந்த பேருண்மையுடைய நிலைகளை நாம் இவ்வானையின் அடிப்படையிலே நமக்கு தெளிவுற காட்டப்பட்டு மெய் உணவின் தன்மையை நாம் அறிந்துணர்ந்து நாம் எதை சிருஷ்டிக்க வேண்டும் என்ற நிலையை சற்று சிந்தித்து நாம் இந்த உயிரின் நிலைகளில் நாம் மீஞ்ஞானின் அருள்வைத்தை நாம் சுவாசிக்கமையான இங்க பிரம்மமாகி நம் உணர்வு ஒளியா மாற்றி அவன் எண்ணம் கொண்டு அங்கே செல்ல வேண்டும். இதான் கீதையிலே சொன்னது குருச்சேத்திரப்போ. இந்த உயிரின் தன்னை விண்ணிலே தோன்றி இந்த பூமிக்குள் விங்கி வந்து தாவர இனசத்தை தனக்குள் எடுத்து இந்த உணர்வின் சரீரமாக தனக்குள் இயங்கி அந்த உணர்வின் குணங்களுக்கு மனமாக தனக்குள் உணர்வின் எண்ணங்களாக இயக்கி அந்த உடலின் தன்னை பாதுகாக்கும் உணர்வாக வளர்ந்து உடலின் தன்னை வளர்ந்த பின் நாம் இந்த மனிதனாக தெளிந்துணர்ந்த நாம் அந்த வளர்ந்த நிலைகள் கொண்டு நாம் இந்த உணர்வின் தன்மை ஒளிந்த அந்த ஜீவே விண்ணின் உலகான அந்த மெய்ஞான அருளியை நாம் நமக்குள் சேர்த்து இது பிரம்மமாக நாம் சிருஷ்டிச்சு நாம் அங்கே செல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இந்த உயிரின் நிலைகள் கொண்டு அந்த ஈஸ்வரா என்று சங்கநாதம் அந்த கீதையிலே நம் கண்ணின் நினைவுகள் அனைத்தும் நாம் உயிரின் நினைவு கொண்டுதான் இங்கு உருவாக்கியது. அதனால் உருவாக்கிய ஈசனை நாம் மறவாது இந்த உயிரின் தன்மையை ஏங்கி ஈஸ்வரா என்று இயக்கத்தை எண்ணி ஓம் ஈஸ்வரா என்று நாம் இயக்கத்தை எண்ணும் போது இந்த உணர்வின் இயக்க ஓட்டங்கள் அதிகமாகி அந்த மகிழ்ச்சியின் அரசக்தி பெற வேண்டும் என்ற இயக்கத்தோடு நாம் எண்ணும் போது அந்த உணர்வின் தன்மை குருச்சேத்திர போட்டு போராகி நமக்குள் சேரும். இன்னொரு நாம் எந்த பிறவில் வந்து நாம் இயக்கி வந்தோமோ அது ஒளி சுடராக மாற்றி விடுகின்றது. எப்படி இந்த தாவர என சத்தை அந்த உணர்வின் எண்ணலைகளாக உயிரினங்கள் பெறுகின்றதோ அதே போல ஒளியின் சரீரமாக நம் உடல் விஷத்தின் தன்மை மாற்றியது போல அந்த ஞானியின் அருளை நமக்குள் சேர்த்து நாம் இந்த உடலை விட்டு சென்றாலும் இன்னொரு உடல் நம்மை இழுத்துறா வண்ணம் தடைப்படுத்துவதுதான் ஒளி. இல்லை என்றால் நாம் எந்த உணர்வை சேர்த்துக் கொண்டுமோ அந்த உணர்வுக்கு தக்கவாறு ஆடோ மாடோ கோழியோ நம்மை இழுத்துவிடும். அதன் நிலைக்கு போகாதபடி அந்த மெய்ஞானியின் அருளை நமக்குள் சிருஷ்டிக்க வேண்டும். ஏழாவது சப்தரிஷி. ஆக நாம் இந்த உடலை ஒட்டி சென்ற பின் நாம் இந்த பூமிக்குள் சென்றாலும் இந்த உடல் இழுத்திராத வண்ணம் இந்த குருச்சேத்திர போரை நீங்க நடத்த வேண்டும்.